أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸானியத்து அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிக வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக வ ஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன் ஸதகல்லாஹுல் அஸீம் வ கால நபியுனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா வ மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரஸூலிஹி فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் இப்படி வைக்க முடியாதோ, இந்த இதில் செட்டாகலையோ, இன்னும் கொஞ்சம் மேலே முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற மத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேதவாசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வாசகங்களை கேட்க வைத்தாய், உன்னுடைய ஆயத்துகளை குரானை விளங்க வைத்தாய், அதை அமல் செய்கிற பாக்கியங்களை எங்கள் வாழ்நாட்களிலே தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. யாழ்லாக எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. யாழ்லாக வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக நீ எங்களை ஆக்கி தருவாயாக. யாழ்லாக எங்கள் மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாதவர்களாக, எங்களுடைய இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிரிகிற ஆத்துமாக்களில் யாழ்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாழ்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக கித்தருவாயாக. யாழ்லாஹ், எந்த குரானை பிரியப்பட்டு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை நல்ல தோழனாக எங்களுடைய கபரிலே எங்களுக்கு ஆக்கித்தருவாயாக. யாழ்லாஹ், நாளை மகஷருடைய நாளையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க அருவாகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் யா அல்லாஹ் உனக்கு பிடித்த வகையில் வாழுகிற நன்மக்களில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாக்களை நீ உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இது போன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னுடைய குரானுடைய ஹதீஸினுடைய மஜ்லிசுகள் நடைபெறுகிறதோ அத்தனை மஜ்லிசுகளையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், அதை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, நீங்கள் எந்த சூராவை விளக்கமாக சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்களோ அந்த சூரா நூறுடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக சென்றுவிட்ட காரணத்தினால் வகுப்பு தொடர முடியவில்லை. நிறைய நண்பர்கள் ஃபோன் செய்து கேட்டார்கள், நிறைய பேர் துவா செய்தார்கள். அல்லாஹு தாலா அந்த போன நிகழ்ச்சிகள் சிறப்பாக முடிந்து கடந்த இந்த நடந்த வாரங்களிலே தப்சீருடைய அந்த கடந்த ஆயத்திலே சில செய்திகளை, விபச்சாரம் குறித்தும் ஜினாவை குறித்தும் சில செய்திகளை நாம் பேசினோம். காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு நாளும் இன்றைக்குரிய அந்த மீடியா வேர்ல்டில், நாம் வாழுகிற இந்திய இந்த திருநாட்டில், இந்த திருநாடு உலகத்திற்கே ஒரு கோட்பாட்டை, பண்பாட்டை, கலாச்சாரங்களை பேணக்கூடிய ஒரு மிகப்பெரிய புராதீன ஒரு நாடாக வரலாற்றின் பக்கங்களில் இருக்கிற நிலையோடு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற காலத்திலேயே மத ரீதியாக, கோட்பாடுகள் ரீதியாக தனக்கென்று ஒரு அங்கீகாரங்களை பெற்றிருந்த ஒரு நாடாக இந்திய திருநாடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான வாயினால் இந்த நாட்டினுடைய பெயரை பல தடவை சொல்லியிருப்பதாக ஹதீஸுகளிலே வருகிறது, நாம் பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு புராதீனமான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட, ஒரு பின்புலத்தை கொண்ட நாம் வாழுகிற நம்முடைய தேசமான இந்த இந்திய தேசம் இன்றைக்கு எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சூறாவை சூறாவை படிக்க படிக்கவே உதாரணம் வந்துக்கிட்டே இருக்கு. எந்த விபச்சாரத்தை குறித்தும், எந்த ஹோமோசெக்ஷை குறித்தும், அதே போன்று லெஸ்பியனை குறித்தெல்லாம் இந்த ஆயத்துக்கள் நமக்கு சொல்லித்தருகிறதோ அந்த பாடங்களை இன்றைக்கு கூச்ச நாச்சம் இல்லாமல் படித்தவர்கள், பண்டிதர்கள், அறிவாளிகள், அறிவினுடைய கேந்திரங்கள் எதை குறித்து பேசுவது மனிதர்களுக்கு, குறிப்பாக இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இறையாண்மைக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள் எவ்வளவு கீழ்த்தனமாக, தரம் தாழ்ந்து, ஒரு சாதாரணமான இயல்பு நிலை மனித அறிவுக்கு கூட பொருந்தாத அளவுக்கு கீழே போகிற ஒரு சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தை, இந்த ஆயத்துக்களை புரிந்து கொள்வது இஸ்லாமியின் மீது கடமை. ஒரு சொரணையே இல்லாத அளவுக்கு நாம் நடந்து போவது ஒரு முஸ்லீமுக்கு அது அழகல்ல. ஒரு இந்தியனாக, ஒரு முஸ்லீம் குடிமகனாக இங்கே வாழுகிற போது இங்கே நடக்கிற இந்த நிலைகளோடு ஒப்பிட்டு குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான், பண்பாடு என்று சொன்னால் என்ன என்பதை எடுத்து வைக்க கடமைப்பட்ட இந்த சமூகம், யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறான், அது என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் என்றைக்கும் இருந்ததில்லை. உலகத்தினுடைய எந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாமியர்கள் போனார்கள் அங்க மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் மூலமாக ஏற்பட்ட தாக்கங்கள் தான் அந்த அங்கே இருந்த கலாச்சார சீரழிவுகளை முற்றிலுமாக துடைத்தெடுத்தது. அந்த அடிப்படையில் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களின் மீது மிகப்பெரிய பொறுப்பு முன்னால் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. பொறுப்பை நிறைவு செய்வது ஒன்று, பொறுப்பு என்னன்னு விளங்கிறது ஒன்று, இன்னும் பொறுப்பே விளங்கலை. நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன, நாம் யார், நாம் எதற்காக வந்தவர்கள், நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கக்கூடிய அது குறித்தான எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இது போன்ற குர்ஆனுடைய வகுப்புகள் ஏதோ ஒரு ஊரில் நடக்கிறது இல்லை, தெருக்கு தெரு நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வினுடைய வேதம் இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே ஆக்கிரமித்து இருக்க வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த வார்த்தைகளை கொண்டு இந்த சமூகம் உயிர் பெற்றதோ, உலகத்தார்களுக்கு மத்தியில் எந்திரிச்சு நின்னதோ, அதை விட்டுட்டு இன்னொன்னால நம்மளால எந்திரிக்கவே முடியாது. இல்லை நாங்கள்லாம் கூட்டம் போட்டிருக்கோம், நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம், எங்கள் சிந்தனை இப்போ நாங்கள்லாம் யார் தெரியுமா என்று பேசி கொண்டிருப்பதனாலலாம் ஒன்றும் நடக்காது. ரசூல்லா நம்மளை எப்படி மாற்றி கொண்டு வந்து ட்ராக்கில் மாற்றி விட்டாங்களோ அதே வழி தான் இன்றைக்கும். இல்லைங்க, நாங்கள் 1400 நம்ம 1400 வருஷம் ஆயிடுச்சுங்கிறோம், அவன் 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லூத் அலை இஸ்லாமியினுடைய சிந்தனையை கூட இன்னும் இந்த ஊர் விடலை. ஹோமோசெக்சுவல் என்று சொல்லக்கூடிய 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கூட்டத்தாருடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் கூட போல, அதை குறித்து பேசுவதற்கு, அதை சட்டமாக்குவதற்கு வெக்கம் கூட படலை அப்படின்னு சொன்னா, நம்ம 1400 வருஷத்தை பத்தி பேசுறதுக்கு நாம் வெக்கப்பட வேண்டிய தேவையில்லை. வெக்கப்படுவது இஸ்லாத்திலே குற்றம் ஆறாம், அதை நாம் முதல்ல தெளிவாக விளங்க வேண்டும். இஸ்லாமியர்கள் பொதுத்தளங்களிலும் மற்ற இடங்களிலும் இது குறித்தான சிந்தனைகளை பதிவு செய்வது நமக்கு கடமை, எல்லாருக்கும் உண்டு. நாம் மட்டும் சிந்திக்கல, நம்மோடு வாழுகிற எல்லா சகோதரர்களும் அதை வெறுக்கிறார்கள், அதை அது அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அது குறித்தான எதிர்ப்பை இஸ்லாமிய நோக்கோடு நாம் சொல்லுவது, ரெண்டாவது அதற்குரிய தீர்வுகளை, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்றதும் முக்கியம். ஏன்னா இப்ப இந்த நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த ஆயத்து குறித்தான செய்தி, குறிப்பாக இன்றைக்கு அந்த நம்முடைய உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிற அந்த தீர்ப்போடு ஒத்து போகிற அல்லது அதற்கு வழிகாட்டுகிற அதனுடைய அந்த நீதியரசர்களுக்கு சிந்தனையை தூண்டுகிற ஆயத் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதில் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் முஷ்ரிகா, ஒரு விபச்சாரியான ஆண் தனக்கு அனுமதிக்கப்படாத மற்றவர்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆண், அவனுடைய மனைவி ஒரு விபச்சாரியாகத்தான் இருப்பார். அதே போன்று அவன் மனைவி விபச்சாரியாகவோ அல்லது ஒரு முஷிரிக்கான பெண்ணாகவோ தவிர அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு விபச்சாரியான பெண் தன்னுடைய கணவனாக ஒரு விபச்சாரனையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கையோ தான் திருமணம் முடிப்பார்கள். இது மூமினின்களின் மீது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அன்றைய தினத்துல நான் சொன்னேன். அது குறித்தான சில விளக்கங்களை சொன்னேன். அப்புறம் சில நண்பர்கள் போன் பண்ணி இதை நல்லா எலாபரேட்டா பேசுங்க, இது என்ன இப்படி ஒரு செய்தி, ஒரு நெருடலான, நாம் தப்பு செய்திருந்தால் என் மனைவியும் அப்ப தவறிழைத்தவளாக இருப்பாளா, அப்படி ஒரு நோக்கு, அப்படி ஒரு பார்வை எந்த இன்சானும் எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ளாத ஒரு பார்வை. நான் எப்படி இருந்தாலும் என் மனைவி சுத்தமானவளாக, என் மனைவி வந்து பரிசுத்தமாக பிராண்டு 100% 24 கேரட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறது உலகத்துல உண்மை. ஆனா நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அப்படின்னு. அப்ப இதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் என்ன, மிக மோசமான ஒரு தகவலை மிக நேரடியாக எதையோ கலட்டி அடிப்பதை போன்று அல்லாஹு தஆலா இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்டார்கள். அப்ப இதற்கு பின்னால் சில வரலாறுகள் உண்டு, இதற்கு பின்னால் சில கருத்துகள் உண்டு, இதற்கு பின்னால் சில அறிவு தளங்கள் உண்டு. அதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போதுதான் இந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியும். முதலாவதான ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குவதை கொண்டு சில முஃபஸ்ஸிரீன்கள், சில வியாக்கியானிகள் இதற்கு விளக்கம் எழுதுகிற போது வேறொரு வசனத்தின் மூலமாக இந்த மசனம் நீக்கப்பட்டு விட்டது, நாசிகாக ஆக்கப்பட்டு விட்டது, மன்சூகாக ஆக்கப்பட்டு விட்டது என்று ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். இப்ப ஒரு மாதிரியான ஒரு குணநலத்தை உள்ள பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடித்துக் கொள்ளக் கூடாதா அவள் முஸ்லீமாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் வேறொரு வசனத்தை இறக்கி திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதாக தப்சீரினுடைய கலை வல்லுநர்கள் அதற்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள். சூரா நிசா என்று சொல்லுகிற சூராவினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லுகிறார். மன்லம் யஸ்தத் மின்கும் தௌலன் அன் யங்கிஹல் முஹ்சனாத் அல் முஃமினாத், உங்களிலே எவர்கள் சுதந்திரமான பெண்ணை திருமணம் முடிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்களோ, பொருளாதார ரீதியாக மகர் கொடுத்து அடுத்த பெண்ணை என்னால் மனம் முடித்து கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மலக்கத் ஐமானுக்கும் மின் பதயாதி குமுல் முஃமினாத், உங்களிலே உள்ள அடிமை பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுவது உங்களுக்கு ஆகுமானது என்ற ஒரு தீர்ப்பை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல இருந்து அல்லாஹு தஆலா மேலே உள்ள செய்தியை அவன் மன்சூகாக ஆக்கிவிட்டான். பொதுப்படையா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அது முடியல அப்படின்னு சொன்னா நீங்க இவங்களை திருமணம் செய்து கொள்ளலாம். வல்லாஹு அஅலமு பிஈமானிக்கும், உங்களுடைய ஈமானை குறித்து அல்லாஹ் நன்றாக அறிந்தவன். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு செக் வைக்கிறான். முதல்ல சொல்லிட்டான் நீங்க வந்து அடிமை பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, வல்லாஹு அஅலமு பிஈமானிக்கும், உங்களுடைய ஈமானை குறித்து அல்லாஹு தஆலா நன்றாக அறிந்தவன். ஏன்னா மனித மனதில் ஒருத்தர் பெரிய தாடி வச்சிருக்காரு, விடாம தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, அதனால அவர் வந்து ரொம்ப சுத்தமானவரா இருப்பாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய எண்ணம் உள்தளத்தில் என்ன ஓடுகிறது என்பதை குறித்து அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அப்ப வெளிரங்கமாக பார்த்து யாரையும் எதையும் நீங்கள் முடிவு செய்வதற்கு என்ன இல்லை இல்லை. அதனாலதான் பருதாவினுடைய நிலையில சொல்லுவாங்க, இஸ்லாத்துல பருதா அப்படிங்கிறது வெறும் ட்ரெஸ் கோடிங் என்பதாக மட்டும் சொல்லப்படுது, பின்னாடி வருது. பருதா அப்படின்னு சொன்னா என்னங்கிறதுக்கு இன் டீடைல் மிக தெளிவான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். பருதா அப்படிங்கிறது வெறும் கருப்பு ஆடை மட்டுமல்ல, அது மன ரீதியான ஆடை, அது பெண்ணுக்கு மட்டுமல்ல அது ஆணுக்கும் உண்டு. நிறைய பேர் என்ன வச்சுக்கிட்டோம், பொம்பளைக்கு வாங்கி கொடுக்கறது தான் பருதா, ஆணுக்கும் சேர்த்தே தான் குரான் சொல்லுகிறது நீயும் பருதா போடணும்னா. அப்ப அந்த பருதா அப்படிங்கிறது அது ஒரு கருத்தாக்கம், அதை ஆணுக்கும் விளக்க வேண்டும் பெண்ணுக்கும் விளக்கும். நம்மளுடைய பிள்ளையில ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ரெண்டு பேருக்கும் பருதா பத்தி சொல்லிக் கொடுக்கணும், வெறும் பெண்களுக்கு மட்டும் பருதாவை பற்றி சொல்லிக் கொடுப்பதல்ல. அப்ப அல்லாஹு சொல்லுகிறான், உங்களுடைய மனதினுடைய ஓட்டங்களை அல்லாஹு மிக அறிந்தவன். வெளியிலே நீங்கள் சில விஷயங்களை சொல்ல மாட்டீர்கள், உங்கள் மனம் எதை தேடுகிறது எதை நாடுகிறது தெரியாது. ஒருத்தருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த லெவல்ல நீங்க உங்களுடைய நகர்த்துதல்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு காசு ஆகிருச்சு, மகர் இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால கொடுக்கும். இன்னைக்கு அரபு நாட்டினுடைய நிலைமை கிட்டத்தட்ட 40-60% பெண்கள் அரபு நாடுகளில் திருமணம் முடிக்கப்படுறதில்லை. இந்தியாவில் வந்து இதில் நம்மளுடைய ஹைதராபாத்தில் கேரளாவில் வந்து அந்த ஆண்கள் திருமணம் முடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மகருடைய நிலைமை இதில் இவ்வளவுக்கும் சேர்த்து சில மினிஸ்ட்ரீஸில் வந்து மகருக்குன்னே சில ஏற்பாடுகளை செய்து வைத்து கடன் கொடுக்குது கவர்மெண்ட், இந்த காசை வாங்கி மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்கள் இன்றைக்கு அதற்கு தயாராவது இல்லை. யாரும் 50 வயசு 40 வயசுல தான் யோசிக்கிறாங்க, ஆஹா கல்யாணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. இது நடைமுறை நிலையை நான் சொல்லுகிறேன். இஸ்லாத்தின் மீது குறை அல்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய அளவுகள். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், நீ இவ்வளவு சம்பாதிச்சாதான் உன்னை வச்சுக்குவேன் அப்படிங்கிறது, திருமணம் முடிச்சுக்குவேன், அந்த அளவுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க, அதனால் ஏற்படக்கூடிய இடர்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், குறிப்பாக இந்த இது போன்ற சிந்தனைகள், இது போன்ற அந்த நிலைகள் ஆண்களுக்கு வரும். அதனால அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அலமு பி ஈமானிக்கும், நீங்கள் அல்லாஹுவை பயப்படுகிற விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், புற வாழ்க்கையில், வெளியே உள்ள வெளிரங்கத்தில், உள்ரங்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹுவே அறிவான். ஜுப்பா பெருசு, தாடி பெருசு, தஸ்பி கையில், அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் நேரடியாக உள்ளே பார்க்கிறான். உங்கள் ஈமானுக்கு அல்லாஹுக்கு தெரியும். அதனால மிக கவனமாக நீங்கள் இருங்கள் சொல்லிட்டு, பாபுக்கும் மிம்பாம், பாபுக்கும் மிம்பாம், ஈமானுடைய விஷயத்தில் நீங்கள் யாரையும் தரம் தாழ்த்தி பார்ப்பது உங்களுக்கு அனுமதி கிடையாது. இது அடிமை பெண்ணாச்சே, அல்லது இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்றெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா அந்த மாதிரி உங்களுடைய நிலைமையை ஏற்படுத்தவில்லை. பாபுக்கும் மிம்பாம், உங்களில் ஒருவரை ஒருவர் அல்லாஹு தஆலா ஒரே மாதிரி நிலையில் தான் ஆக்கி இருக்கிறார். ஈக்குவாலிட்டி, இன்னைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்றானே, எதுல ஈக்குவாலிட்டி எதுல இன்இக்வாலிட்டி, ரெண்டையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்ப ஈக்குவல், அடிமை அப்படிங்கிற காரணத்தினால இல்ல சொல்லிட்டு, ஃபன்கிஹுன்ன பிஇذن அஹ்லிஹின் வஆதூஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய எஜமானர்களுடைய அனுமதியோடு அவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள், அவர்களுக்கு மஹர்களை கொடுங்கள். மூணு குவாலிட்டி அதுக்கப்புறம் சொல்றான், அந்த பெண்கள் எப்படி இருந்தால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம், உங்களுக்கு வரப்போகிற மனைவிகள் அடிமைகளாக இருந்தால் மூணு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க திருமணம் முடிக்கலாம். ஒன்னாவது முஹ்சனாத்தின், அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். கைர முசாஃபிஹாத்தின், அவர்கள் விபச்சாரம் புரிபவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் எதுக்கு அடிமை வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அவர்களை அனுப்பி விபச்சாரம் செய்து அதனுடைய காசுகளை வைத்து இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்தான். என்ன அந்த சமூக அமைப்புகள் விளங்கினாதான் நமக்கு புரியும். அந்த காலத்துல அது ஒரு ஸ்டேட்டஸா, அது ஒரு கண்ணியமாக கருதப்பட்ட காலம். அப்ப எல்லாம் சொல்றான், அவர்கள் கைர முசாபிஹாத்தின், அவர்கள் விபச்சாரிகளாக இருக்கக்கூடாது. முஹ்சனாத்தின், பரிசுத்தமர்களாக இருக்க வேண்டும். வல முத்தஹிதாதி அக்தன், இந்த குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதை போய் நீங்க இன்னும் கையில பிடிச்சிக்கிட்டு இந்த குர்ஆன் குர்ஆன்னே தெரியுதுங்களே அப்படின்னு கேட்கிறானே, அவனுக்கு ஒரு பதில் இன்னைக்கு எல்லாம் இந்த நம்முடைய ஹைகோர்ட்டுக்கு ஒரு பதில் சொல்றான். வல முத்தஹிதாதி அக்தானின், அந்த பெண்கள் கள்ள உறவுகள் வைத்திருப்பவர்களாக இருக்கக்கூடாது. 1400 வருஷத்துக்கு இன்னைக்கு அதுதான் கூடுங்களாம். நம்ம லேசாக அந்த செய்திகளை கடந்து போகிறோம், அதற்கு பின்னுண்டான பொலிட்டிக்கல் சோசியோ இது கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்னடா இவ்வளவு கேவலமா தீர்வு கொடுத்துனா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செய்திகள் உண்டு. தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்காக வேண்டி, தன் இனத்தை சார்ந்தவர்களை காக்க வேண்டி, அதெல்லாம் யார வேண்டாலும் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாங்கன்னு வெளியில இருந்து பார்க்கும்போது கிரிச்சு போயிடுறோம் நம்ம. அது ஒரு நோக்கத்தோடு, உள்ரங்கத்தோடு, மிக ஆபாசமான சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட ஒரு இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற, மிகவும் கேவலப்படுத்துகிற ஒரு தீர்ப்பு. நாம் இஸ்லாமியர்கள் தான், நாம் இஸ்லாமத்திற்கு நம்முடைய மனதால் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு வழிவிடுவர்கள், ஆனால் ரத்தத்தால் சதையால் நாம் இந்தியர்கள். இப்படி ஒரு கேவலமான நிலையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு பின்னாடி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகோள்கள், யாரையெல்லாம் காப்பதற்காக வேண்டி இந்த அளவுகோள்களை வைத்து அவர்கள் இந்த தீர்ப்பை கொண்டு வந்தார்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல எம்எம் எல்லாம் வெளியே வருவான் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க தானே போறோம். அப்ப இவ்வளவு மோதல் அல்ல அந்த இடத்துல சொன்னா, வலா முத்தஹிதாதி அக்தான், இது இன்னைக்கு மட்டுமல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இது இருந்துச்சு. கள்ள உறவுகள், திருமணம் தாண்டி ஆணோ பெண்ணோ ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்புகள், இப்படிப்பட்ட சிந்தனையை இஸ்லாம் ஒழித்தது. ஏன் ஒழிச்சது, ஏன் ஒழிச்சது? அது ஆணுக்கும் கண்ணியம் இல்லை, பெண்ணுக்கும் கண்ணியம் இல்லை. உன்னுடைய கலாச்சாரத்தையும் உன்னுடைய குடும்பத்தினுடைய தரஜா, கணவன் மனைவி என்கிற அந்த நிலையையே குலைக்கக்கூடியது. எல்லா வகையிலையும் வளர்ந்துட்டோம். இன்னைக்கு எங்கள்கிட்ட ஸ்டாட்டலைட் உண்டு, 2010 அறிவியல்ல நாங்களாம் யாரு தெரியுமா, நம்மளாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு, இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையை அவர்கள் எடுக்கிற போது இந்த குர்ஆன் வசனங்கள் தான் நமக்கு பதிலிச்சு. வலா முத்தஹிதாத்தி அக்தான், என்றைக்குமே அவர்கள் இது போன்ற திருமணம் தாண்டிய வட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது தீர்ப்பு சொல்லிட்டு நம்மள சொல்றான், இவன் 4 கல்யாணம் முடிச்சுக்கிறான், இவன் 4 கல்யாணம் எப்ப பார்த்தாலும் போலி கம்மிங்கலாம், அவருடைய நாலஞ்சு பாவாட்டும் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. அவன் சட்ட வரம்புக்குள்ளே முடிக்கிறான். அந்த பெண்ணுக்குரிய பணத்தை கொடுப்பது கடமையாக்கி இருக்கிறது, அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது கடமையாக்கி இருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு இன்சியலை கொடுக்கறதுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு கடமையாக்கி, இந்த வகையெல்லாம் விட்டுட்டு வேறு வகையை தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா முழு அந்த சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு நிலையை அவர்கள் கேவலமாக எல்லா இடத்துலையும் பாயினா எந்த ஊர்ல எத்தனை பேரு நாள் கல்யாணம் முடிச்சிருக்கான். போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ரிப்போர்ட், ரோஹிங்கியால நடந்த அந்த படுகொலைக்கு பின்னால் அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் இன்றைக்கு விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்கள். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ரிப்போர்ட் இன்னைக்கு. இஸ்லாம் அதற்கு தானே சொல்லுகிறது, எந்த இடத்தில் எல்லாம் போர்கள் நடந்ததோ, டிசாஸ்டர் நடந்துச்சோ, நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துச்சோ, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு ஆண்கள் தான் இங்கேதான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. இல்லைங்க, நாங்கள்லாம் சமத்துவமான உலகத்திலே வாழுகிறோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் ஒன்றுதான். ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம், ரெண்டு பேரும் வெளியே போகலாம், ரெண்டு பேரும் வந்து பொருளாதார அரசியல் சமூகத்தில் எல்லாம் ஒண்ணுங்கண்ணா. அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்கும்போது கேட்டார், அப்புறம் ஏன்டா அமெரிக்காவில் ரெண்டு கக்கூஸ் வச்சிருக்கேன்னாரு. எல்லாத்துலேயும் ஒன்று, வெளியே வரணும், பட்டம் வாங்கணும், இப்போ இதில் வரணும், எல்லாம் ஒன்று. அப்புறம் எதுக்கு டாய்லெட், ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட்னு வைக்கிற ஒன்றா வச்சிட வேண்டியது தானே, ரெண்டு பேரும் ஒன்று தானே. இன்னைக்கு வரை அமெரிக்காவினுடைய மேலாசனம் அவர்களுக்கு தரப்படுவதே இல்லை. மற்ற நாடு எல்லாத்துலையும் பொம்பளை வந்துட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், ஓட்டு போட மாட்டேங்கிறான்ல. அப்ப ஊருக்கு மட்டும் உபதேசமா, சொந்த சிந்தனை இல்லையா, முடியாதுங்கிறதுனால தானே. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல மிக சிறப்பாக சொல்லி தருகிறான், உங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகம், அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வது, அவர்களுடைய சந்ததிகளை காப்பது ஒரு ஆணின் மீது கடமை. அப்ப அந்த வகையில இந்த சூரத்து நூர் நமக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லி தருகிறது. ஒரு ஆண் தவறானவனாக இருந்தால், தவறான தொடர்புகளை கொண்டிருந்தால், அந்த மனைவியும் அப்படித்தான் இருப்பாளா? இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், ஏன்னா குர்ஆன் சொல்லுகிற செய்தி அது, அது சும்மா இல்லை. அது சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தினான், அல் முஷ்ரிக். ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியவோ அல்லது ஒரு முஷ்ரிக்கையோ தான் திருமணம் முடிக்க முடியும். ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் ஒரு விபச்சாரனையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையோ தான், ஆணையோ தான் திருமணம் முடிக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சீல் வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ஒரு விபச்சாரன் விபச்சாரியை திருமணம் முடிக்கிறது சரி, அது என்ன முஷ்ரிக், அது என்ன முஷ்ரிக்? அந்த இடத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். மிக அழகான செய்தியை நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஹதீஸுகளில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸானி ஹீன இஸ்னி, அஸ்ஸானி ஹீன இஸ்னி வஹுவ முஃமினுன், லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிக் وهو مؤمن لا يشرب الخمر حين يشرب وهو مؤمن. ஒரு மனிதன் எப்போது அந்த விபச்சாரம் என்கிற தவறான தொடர்பிலே ஈடுபடுகிறானோ, ஹீன யஸ்னி, அவன் விபச்சாரம் புரிகிற போது, وهو مؤمن, அவன் முஃமினாக இருக்க மாட்டான். தெளிவா பெருமானார் சொல்லிட்டான், ஒரு மனிதன் அந்த தவறை மிக தடித்தனமாக அதிலே போய் ஈடுபடுகிற போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி லா யஸ்ரிக் ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின், திருடன் திருடுகிற போது மூமினாக இருக்க முடியாது, ஈமான் வெளியே போயிடும். வலா யஸ்ரிபுல் கம்ர ஹீன யஸ்ரிப், ஒரு மது அருந்தக்கூடியவன் அந்த மதுவை அருந்தி அதிலிருந்து கிடைக்கிற அந்த சுகம் அல்லது அந்த மயக்கம் தீருகிறவரை அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். இவர்கள் மௌத்தானால் நிலைமை தெரியாது, அல்லாஹுவே அறிந்தவன். இவர்கள் இந்த நிலைமையில ஒருத்தர் மூத்த ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா இவனுடைய ஹாலத்து என்ன அப்படிங்கிறது வி கேன் நாட் ஜட்ஜ், அல்லாஹ் ஒன்லி நோஸ், அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது போன்ற ஒரு நிலையை இஸ்லாம் மிக தெளிவாக தந்திருக்கிறது. ஒன்னாவது இந்த செய்தியை சொல்றாங்க, ரெண்டாவது ஒரு இமாம் எழுதும்போது, இமாம் பைதாவி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தஃப்சீரினுடைய இமாம், அது அதுக்கு விளக்கம் அழகா எழுதியிருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தவறை, இஸ்லாம் தவறு என்று விதித்த ஒரு செய்தியை தவறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவன் பாவி. அவன் என்ன செய்யறான், தவறு. தொழுகை விடுறது தவறு அப்படின்னு தெரியுது, மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு, அடுத்த வக்தத்துக்குள்ள எப்படியாவது போய் தொழுதுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தொழுவ கல்லாவாயிருச்சு, போயிட்டு இருக்கோம், லேட் ஆயிடுச்சு, எப்படியாவது தொழுதுறணும், பக்து போயிடுச்சு, அடடா இப்படி போயிருச்சே, அடுத்த பக்தில் சேர்த்து தொழுதுறணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், தொழுதுறணும் தொழுதுறணும், நம்ம தப்பு செய்கிறோம். ஒரு தவறான பாவத்தை செய்கிற போது கூட எண்ணத்தில் இது ஓடுது, இது அல்லாஹ் தடுத்துருக்கான், இதை நான் செய்யக்கூடாது, இது தப்பு, நான் செய்கிறேன், அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணிட்டு கேட்கணும், இதுலேருந்து வரணும், இவன் பாவியாக இருப்பான். இன்னொரு மனுஷன் தவற செய்யறான், அட என்னடா எல்லாம் பார்த்துக்கலாம், தொழுக போகுது, அதை பற்றிலாம் இப்படி மணியை பார்த்துட்டு சரி சரி பார்த்துக்கலாம் தொழுகை அப்புறம் இப்படின்னு சொன்னால், இவர் இஸ்லாத்தினுடைய நித்தாக்கை விட்டு வெளியே போய்விடுவார். ஒரு பாவத்தை மிக லேசாக கருதுகிற போது, அல்லது அந்த பாவமே இல்லை அப்படின்னு நினைக்கிற போது, எந்த பாவத்தை இஸ்லாம் பாவம் என்று நிர்ணயித்திருக்கிறதோ அதை பாவம் இல்லை அப்படின்னு நினைச்சானா, இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு இவன் வெளியே போய்விடுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இதிலே சொல்லுகிறான், ஒரு விபச்சாரன் அவ்வளவு இலகுவாக யார் ஒருவனும் இந்த பாவத்துக்கு போமாட்டான், அப்படி போய் அதிலே முசிறும் பிகி எவன் அதிலே நிலைத்திருக்கிறானோ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள அவன் இருக்க மாட்டான். ஏன், அந்த பாவத்தினால் அல்லாஹ் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், அல்லது இது பாவமே இல்லை என்ற எண்ணத்தில் அவர் அதிலே இருப்பார். அதனால அல்லாஹு தஆலா இந்த இடத்துல முஷ்ரிக் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்துல எழுதும் போது இமாம்கள் எழுதுகிறார்கள், பாவம் அப்படிங்கிறது பொதுவாக பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம்னு இருக்கு, பெரும் பாவங்கள் சிறிய பாவங்கள், பெருமானார் வகுத்து கொடுத்தான். இந்த ஜினா அப்படிங்கிறதும் குஃப்ரு அப்படிங்கிறதும் பெரிய பாவத்தில் வரக்கூடிய ஒன்று. குஃப்ரு தான் அல்லாஹ்க்கு இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றது இந்த விபச்சாரம். இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா ஒன்னாக்கி காட்டுறான், இது இதுவும் இதுவும் ஒன்றுதான். என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே பேவஃபாயி அப்படின்னு சொல்றாங்க. புரிதல்ல, பேவஃபாயி அப்படின்னு சொல்றோம். பேவஃபாயின்னு என்ன, இது தான் நாடிய அல்லது தான் கெட்டிய அல்லது தன்னை மதித்த சமுதாயத்திற்கு நம்பிக்கை துரோகம் இழைப்பது, அது படைத்த இறைவனுக்கு நம்பிக்கை துரோகம் இழைப்பது. இவர் யாரும் இந்த தப்பு பண்றவர், நான் இந்த தப்பு பண்றேங்க எல்லாரும் அப்படியா சொல்லிட்டு போவாரு, திருட்டுத்தனமா, யாருக்கும் தெரியாம, மனைவிக்கு தெரியாம, மக்களுக்கு தெரியாம, சொந்தத்துக்கு தெரியாம, அப்படித்தானே. அப்ப பே வஃபாயி, அங்க அல்லாஹுக்கு பே வஃபா, அவனுடைய அவன் படைத்தவனுக்கு அங்கே மாறு செய்கிறான், இங்கே சமூகத்திற்கு கெட்டிய மனைவிக்கு மாறு செய்கிறான். இந்த தளத்துல ரெண்டு பேரும் ஒன்னா வர்றாங்க. அந்த வகையை வைத்து அல்லாஹு தஆலா இந்த முஷ்ரிக் அப்படிங்கக்கூடிய உரையாடலை, அந்த சொல்லாடலை செய்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், ஒரு காபிரை திருமணம் முடிப்பது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்ட ரீதியாக அது தடுக்கப்பட்டது, கட்ட முடியாது. ஒரு ஒரு முஸ்லிமான ஆண் அல்லது ஒரு முஸ்லிமான பெண் இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்தவரை திருமணம் முடிக்க முடியாது. ஒன்று இவர் அந்த மதத்துக்குள்ளே போயிடுவார், அல்லது அங்கிருந்து அவங்க இங்கே வரணும். இன்னைக்கு நடக்குது இல்லையா பிரச்சனை, நீ பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோரமாக அங்கே இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு நாளும் பார்த்துட்டே இருந்து. அப்போ இந்த செய்திகள்லாம் ஏன் நமக்கு விளங்கலைன்னா, இன்னைக்கு அது வரவேற்கப்படுகிறது, அது பொது சிந்தனையாக பார்க்கப்படுகிறது, அல்லது மிகப்பெரிய சமூக சிந்தனையாகலாம் இன்னைக்கு அதை வந்து முன்னிறுத்தப்படுகிறது. அப்படிலாம் நமக்கு கிடையாது. ஏதாவது ஒரு தளத்தில் பயணிப்பவர்கள் தான் இருக்க முடியும். அவர் வந்து எல்லாத்தையும் வணங்குவார், இவங்க மட்டும் இப்படி இருப்பாங்க என்று ரெண்டு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது அப்படிங்கிறது முடியாத கதை. அப்போ அந்த அதுக்கு பின்னாடி நடந்த அந்த சப்ஜெக்டுகளுக்குள்ள நான் போல, அதுக்கு பின்னாடி ஒரு நாள் அது பேச வேண்டியிருக்கும், அது நடந்தது, அதுக்கு அரசியல் ரீதியான அந்த பதில்கள், களமாடப்பட்ட செய்திகள் எல்லாம் அதுக்கு இதுக்குள்ளே வருது. திரும்ப அதுக்குரிய பதில்களும் இதே செய்திகளுக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது. அப்ப முதலாவதான இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் முஷ்ரிக் என்ற சொல்லாடைகளை பயன்படுத்தியது இதன் காரணமாக. இரண்டாவது, ஒரு விபச்சாரன் விபச்சாரியை திருமணம் முடிப்பான், அல்லது ஒரு ஆண் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் பெண் இருப்பாள் அப்படிங்கிறது, இதுக்கு நிறைய வரலாற்று ரீதியான செய்திகள் எழுதுகிறார்கள். அதற்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, ஹதீஸ் ரீதியா ஆத்தன்டிக்கேட்டடா இல்லை, வரலாற்று ரீதியாக பல்வேறு செய்திகள் எழுதுகிறார். ஒரு சகோதரர், ஒரு மகன் வெளியே போறார், அப்போ அந்த மகனிடத்திலே அந்த தகப்பனார் ஒரு செய்தி சொன்ன, இது ஒரு ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. அந்த மகனிடத்திலே அந்த தகப்பனார் சொல்லுகிறார், தம்பி நீங்கள் வெளியே போகிறீர்கள் பிரயாணத்துக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி போகிற போது தயவு கூர்ந்து உங்களுடைய சகோதரியையும் உங்களுடைய தாயையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு அது விளங்கலை, அவர் போயிட்டார், என்ன அத்தா அப்படி சொல்கிறார், என்ன அத்தை சகோதரியையும் அம்மாவும் பாதுகாத்துக்கணுமா, எப்படி இப்போ அத்தா தான் வீட்டில் இருக்காரு, அம்மா வீட்டில் இருக்கு, தங்கச்சி வீட்டில் இருக்கா, நான் எப்படி போய் உங்களை பாதுகாக்க முடியும்னு போயிட்டார். போய் அவருடைய வியாபாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றாரு. அப்போ வந்தவுடனே அத்தா கேட்டார், இதே மாதிரி உங்களுடைய வாக்கில் நீங்கள் நிலைப்பாடாக இல்லை, நான் சொல்லிவிட்ட விஷயத்தை நீங்க பின்பற்றல, அதில் நீங்கள் மாறுபாடு செய்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்டார். இவர் அந்த பையன் சொன்னார், இல்லையா பாப்பா, நீங்கள் அம்மா எங்கே, நான் எங்கே கூட்டிகிட்டு போனேன், நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, தங்கச்சியை நீங்கள் வச்சுருந்தீங்க, நான் போயிட்டு தானே வந்தேன். இல்லை, நான் ஒரு தினம் வெளியே வருகிற போது தண்ணீர் கொண்டு வருகிற பையன் உங்களுடைய தங்கையை முத்தமிட்டதை பார்த்தேன். இது தங்கைக்கு நடந்த செய்தி அல்ல, நீங்கள் நடத்திய திருவிடையாடனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னார். பாப்பா, நீங்கள் நடத்தின சேட்டையினுடைய வெளிப்பாடு அது இங்கே வெளிப்பட்டு விட்டது. அப்ப இது ஒரு தளம். இந்த கதைக்கு உடனே வந்து ஆத்தன்டிகேஷன் அதான் இல்லைன்னு சொல்லிட்டேனா, இது இது மாதிரி உண்டான வரலாற்று ரீதியான செய்திகளை நிறைய எழுதுகிறார்கள். ஆனா ஹதீஸுகள்ல மிக தெளிவாக வருகிறது, உப்பு நிசா உப்பு நிசா அக்கும் உப்பு தவுப்ப நிசா உக்கும், நீங்கள் கண்ணியமாக உங்களுடைய அந்த கற்போடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நீங்க நடந்தீங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் இப்படி இருக்கும். ஏற்கனவே அந்த 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 கவிதையை நான் சொல்லும்போது சொன்னேன், இன்ன ஜினா தைனுன் இத அக்ரஸ்தஹு, இன்ன ஜினா தைனுன் இத அக்ரஸ்தஹு கானல் வஃபாஉ ஃபி அஹ்லி பைதிக ஃபஅலமி. ஜினா அப்படிங்கிறது அது ஒரு கடன், விபச்சாரம் அப்படிங்கிறது அது ஒரு கடன். அந்த கடனை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய குடும்பத்திடத்திலே தீர்க்கப்படும். உங்க அம்மா தப்பிச்சிடலாம், உங்க சகோதரி தப்பிச்சிடலாம், மனைவி தப்பிச்சிடலாம், மகளை வந்து பிடிப்பான். அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், நடந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதுல என்ன இருக்கு, தெரியாத ஒரு காலத்துல தெரியாத ஒரு நிலையில சில செய்திகள் நடந்துருச்சு. எல்லாருக்குமே அந்த வயோதி அந்த வாலிப பருவம் அப்படிங்கிறது அவர்களுடைய இயற்கையான அந்த உந்துதலுக்கு உள்ள பருவம் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க தெரியாது, அவங்களுக்கு வழிகாட்டுதல்கள் இன்னைக்கு இல்லை, அதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ரெண்டாவது பெருமானார் சொன்ன மிகப்பெரிய செய்தி, ஆணை அழைத்து தான் சொன்னார்கள், வயசுக்கு வந்துருச்சா திருமணம் முடிச்சிருங்க, உடனே முடிச்சிருங்க, முடியலையா நோன்பு வச்சிருங்க, வழி காட்டிட்டு போயிட்டாங்க நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தத்தளிக்கிற அந்த வயசு, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த டீனேஜ் பருவத்துக்குள்ள அந்த பையன் வந்துட்டான்னா இன்னைக்கு வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறான், ஒரு காலத்துல கூட எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அந்த காலத்துல அந்த பஞ்சாயத்து இருந்திருக்கும், அந்த பையல எப்படி என்ன பண்றதுன்னு. ஆனா இன்னைக்கு இந்த மொபைலையும் வச்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுக்க முடியாம, அதை கொடுக்கவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம, சொல்லவும் முடியாம அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. ரெண்டாவது ஒருத்தர் சொன்னார், ஒரு அப்பா கடுமையா கோவப்படுறான் என் பையன், உள்ள அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் உடம்புல மாற்றம் இருக்கிறதுக்கு அந்த பையனுக்கு கோவம் வரும், குளம் வரும். ஒருத்தர் சொன்னார், என் மகன் வந்து என்கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கிறான், நானே பெரிய அடியாளு, எத்தனையோ பேரை தூக்கிட்டு வந்து விட்டு அடிச்சிருக்கேன், ஆனா என் மோகன் அடிக்க முடியாது, என்ன மாட்டிக்கிட்டியா, மத்த ஆளா இருந்தா தூக்கடாவனே அப்படின்னு சொல்லிடலாம், பெத்தமே சொத்த குடியாங்கலாம் கேட்பான். கெமிக்கல் இம்பேலன்சஸ் அதுக்குரிய வகைகளைத்தான் நல்லா குத்தாலும் சொல்லுறான். அப்ப அந்த வகையில அந்த பையனுக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதை எப்படி வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு எப்படி சொல்லித்தர வேண்டும், அல்லது அவருடைய உணவு ரீதியான அவருடைய சிந்தனை ரீதியான மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தணும், அந்த எனர்ஜியை போக்குறதுக்கு இன்னைக்கு வழியே இல்லை. ஒரு காலத்துல போய் காலையில போனானா சாயங்காலம் வரையும் கிரிக்கெட் விளையாடுவான் அந்த பிள்ளைங்க, அதில் அந்த எனர்ஜி பூரா லாஸ் ஆயிரும், அவனுடைய சிந்தனை மாறிடும், விளையாட்டு சாயங்காலம் வருவான் அப்படி இருந்துருவான். இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்டோர் கேம்ஸ் தான், அதுவும் அந்த மொபைல்ல தான். அவன் என்ன நடக்குது, அவன் என்ன செய்யறான், யாரும் எதுவும் கிடையாது, சாப்பாடு குறைச்சலே இல்லை இன்னைக்கு, விதவிதமான உணவுகள். அப்ப அந்த மாதிரி உண்டான சிந்தனை தூண்டுதல்கள் இருக்கும், அதுக்குரிய வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கணும், கவுன்சிலிங் நடத்தணும். இஸ்லாமிய மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர் அந்த தளத்திலிருந்து இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தினுடைய கடமையாக எண்ணி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு தனியாக கிளாஸ் எடுக்கிறது, அல்லது அவனுக்குரிய வேலைகளை சமூகம் கொடுக்கிறது, 1.5 கோடி ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்கு அந்த பையனை கூட உருவாக்கிட்டு இருக்கிறதுனால என்ன அறிவு அது. இப்ப நீ சம்பாதிக்கிறது அறிவா, அல்லது சம்பாதிச்சதை பாதுகாத்து நாளை வரை வச்சுக்கிறதுக்குரிய அந்த சூழல்களை ஏற்படுத்திக்கிறது அறிவா. இல்ல இல்ல, நான் சம்பாரிச்சுட்டேன்னு ஒரே நாளையில நாளே நாளையில காலி வந்துட்டு போயிட்டே இருக்கான், போயா நீயாச்சே கொஞ்சம் ஒத்தாச்சின்னு. அப்ப இதுல யார் அறிவாளி? அப்ப இதுல எல்லாரும் சேர்ந்து கடமையாற்றுவது அவர்களுடைய முக்கியமான பங்கு. அப்ப இந்த சிந்தனைகள்ல முதலாவது செய்தி, ஏன் அல்லாஹுத்தாலா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான், ஒரு தவறானவன் ஒரு தவறானவளோடு தான் இருப்பான், தவறானவனுடைய மனைவி தவறானவனாகத்தான் இருப்பாளா, அப்படி இருக்குன்னு ஏதாவது லாஜிக் உண்டா, கேட்க தோணுதில்ல, நிறைய பேருக்கு பயப்படுத்துதில்ல. அப்போ இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற இமாம் பைலாவி அவர்கள் எழுதுகிறார்கள், இதல் காலிப், இது எதை வச்சு இந்த ஆயத்தை அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனித இனத்தினுடைய பெரும்பான்மை தன்மையை கொண்டு இது சொல்லப்பட்டது. பெரும்பாலானவர்களுடைய தேர்ந்தெடுப்பு அப்படித்தான் இருக்கும். இன்னல் மாயில இன ஜின ல யர்கப் ஃபின் நிகாஹி ஸவால, அவர் இந்த வார்த்தை எழுதியிருக்கார். இன்னல் மாயில இல ஜின ல யர்கப் ஃபின் நிகாஹி ஸவால, யார் ஒருவன் அதிகபட்சமாக இந்த விபச்சார எண்ணங்களோடு அல்லது இந்த தொடர்புகளோடு இறுகி போகிறானோ அவன் நல்ல பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அவனே நாடமாட்டான். அவனே ஏன்னா இது நமக்கு ட்ரபுளா வந்துடும் அவனே நினைப்பான். நமக்கு தோதுவான சிந்தனையில உள்ளது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்ற அந்த சிந்தனை மன ஓட்டம் இருக்கும். அதனால அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொன்னது, அகலபியத்தை வைத்து அதிகமான சிந்தனை உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு தோதுவானவர்களைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களே ஒழிஞ்சு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது மன முறிவுகளுக்கு கொண்டு போய் அது விட்டுவிடும் என்கிற அடிப்படையில் இந்த இடத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ இன்னும் உலமாக்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், இதைத்தான் எழுதுகிறார்கள், இது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு போட்ட ஒரு வேலி, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் எல்லா உங்களுடைய செயல்களும் அமையும். ஆகவே நீங்கள் அதனால தான் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய தபர்ரு அபுனா அக்கும் தபர்ரு ஆபா அக்கும் தபர்ருக்கும் அபுனா அக்கும் பர்ரு ஆபா அக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகள் அப்படியே நடந்து கொள்வார்கள். அன்னைக்கு போன தடவை சொல்லும்போது சொன்னேன், நீங்க எப்படி உங்களுடைய பேரண்டோட நீங்க வந்து விசுவாசம் வைக்கிறீர்களோ அவர்களோடு எப்படி பிரியமாக நடக்கிறீர்களோ அது அடுத்த சைக்கிள்ல உங்களுக்கு வரும். தபர்ருக்கும் அப்படின்னா இருக்கும், உங்களுடைய மகன்கள் உங்களுடைய மகள்கள் உங்களுடைய சந்ததிகள் உங்களோடு அப்படித்தான் நடப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, க்வெஸ்சன் பேப்பர் ஒன்னு, க்வெஸ்சன் பேப்பர் ஒன்னு, ஒரே க்வெஸ்சன் பேப்பர் தான். உங்களுக்கு இருந்த க்வெஸ்சன் பேப்பர் இன்னைக்கு மாறி உங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வரும்போது அடனா என் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அழுகிறதுனால ஒன்னும் நடந்துட போறது இல்லை. அப்ப இது எல்லாமே தனித்தன்மையாக க்வெஸ்சன் பேப்பர்ல வரக்கூடியது. ஆகவே உங்களை நீங்கள் எப்படி தனி மனித சீர்திருத்தம், இதுல இருந்து இண்டிவிஜுவாலிட்டி அன்னைக்கே சொல்லும் போது சொன்னேன், எவ்வளவு சொசைட்டி பேஸ்ட் சமூக ரீதியான நிலையை இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ அதே அடிப்படையில் தனி மனித ஒழுக்கத்தையும் தனி மனித நிலையும் வலியுறுத்துகிறது. ஒன்னா தொழு வரணும், ஆனா இதுல உள்ள தொழுகையில் யார் யாருடைய தொழுகை எப்படி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான், நானே அறிந்தவன். இல்ல எங்க இமாம் சரியில்லை, இல்ல எங்க மோதியாருக்கு ஒழுங்கா பாங்க சொல்ல தெரியல, அதனால நான் பள்ளியாசலுக்கு போறதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல பள்ளியாசலுக்கு போனா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அது வந்து ரியாவாயிரும் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கா. இஸ்லாம் சொல்றது அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல நீ பள்ளியாசல் வா. அல்லாஹ் சொல்றான், லெட் ஹிம் கம் டு த மஸ்ஜித். அப்ப நீங்க இங்க சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றணும். ஒவ்வொருத்தருடைய தொழுகையும் அல்லாஹு தஆலா தனித்தனியாக பார்க்கிறான். நான் கூட்டத்தோட இன்னைக்கு கொஸ்டா போட்டேன் முடிஞ்சு போச்சு இல்ல, துனியாவுக்கு வரும்போது துனியா விட்டு போகும்போது நீங்கள் தனி, கேள்விகளிலும் நீங்கள் தனியே. துனியாவுக்கு வரும்போது யாரும் சேர்ந்து வரல, இவர் பிறக்கும் போது இவர் மனைவியும் பிறந்தாங்க ஒரே மாதிரி. அப்படிலாம் இல்லை உலகத்தில், அவ எங்க வரதா தெரியவே தெரியாது, எத்தனை தெரியவே தெரியாது. அப்ப நீ தனி, கூட்டு வாழ்க்கையில் எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும். ஆனா பதில் அப்படிங்கறத இப்ப ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அஜர் எல்லாமே மனைவி க்வெஸ்சன் பேப்பர், புள்ள க்வெஸ்சன் பேப்பர், வேலை க்வெஸ்சன் பேப்பர், காசு வர்றது க்வெஸ்சன் பேப்பர், காசு போறது க்வெஸ்சன் பேப்பர். நப்லுவக்கும் பில் கைரி வஷர்ரி ஃபித்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம என்ன செய்வோம், திடீர்னு கடையை திறக்கிறார், ஒரு கோடி ரூபாய் முதல் போடுறார், காசு எல்லாம் போச்சு, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், ஏதோ சோதனை வந்துருச்சு, எல்லாரும் துவா செய்யுங்க எனக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. குழந்தை பிறந்துருச்சு சேட்டை பண்ணுது, அல்லது பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடனே வர்றாரு, அஜித்து துவா செய்யுங்க, பாக்குறவங்கள்டெல்லாம் துவா செய்யுங்க துவா செய்யுங்க, எனக்கு ஏதோ சோதனை வந்துருச்சு, எல்லா சோதனை பிடிச்சி ரைட் சோதனை. திடீர்னு ஒரு கோடி ரூபா இருந்தது 15 கோடி ரூபாய் ஆயிடுச்சு, வாயே திறக்க மாட்டாரு. அப்ப வந்து எனக்கு ஒரு கோடி ரூபா போட்டிருந்த முதல்ல திடீர்னு 15 கோடி ஆயிடுச்சுங்க, அது ஏதோ சோதனை வந்துருச்சு துவா எவனா சொல்லுவானா. ஆனா அல்லாஹ் சொல்றான், அதுவும் ஒரு சோதனை தான், கொஞ்சம் யோசிச்சுக்க. பில் ஹைரி ஒஷர், நீ இதெல்லாம் ஹைருன்னு நினைக்கிறியோ, ஒரு சமூக ஸ்டேட்டஸ், ஒரு குழந்தை நல்லா இருக்குது, மனைவி நல்லா இருக்குது, பொருளாதாரம் வளர்றது, உன்னுடைய தொழில் நல்ல ஜகஜோதியா ஓடுறது, இதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கிட்டா நம்ம அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான். அல்லாஹ் சொல்றான் சோதனை, நபுலூவக்கும் பில் கைரி ஒஷர்ரி ஃபித்னா, ரெண்டுமே. இப்ப அப்படி எப்ப வந்து என்னுடைய இந்த சோதனைக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்களோ அது மாதிரி இதுவும் சோதனை, இதுக்கு நான் என்ன செய்யறதுங்கிறதையும் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப், உங்களை நீங்களே தயார் செய்வது கடமை. ஒருத்தர் கேட்டாரு, ஒரே க்வெஸ்சன் பேப்பர் க்வெஸ்சன் பேப்பர், எதை பார்த்தாலும் க்வெஸ்சன் பேப்பருங்கிறீங்களே, இதுல நான் என்னதான் செய்யறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தான், அதுல ஒருத்தன் அழகா எழுதியிருந்தான், வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு, அதில் அதிகமானவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அல்லது சிரமப்படுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, காப்பி அடிக்கிறதுனால. பக்கத்தில் உள்ள பேப்பர் வேற, இவன் அதே பேப்பரை பார்த்து எழுதினால்தான் என்ன செய்ய முடியும்? ஸ்கூல்ல நம்ம காப்பி அடிக்கிறோம்ல, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் காப்பி அடிக்கிறான், அவனை பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு. அப்ப அந்த பேப்பர்ல இருக்க க்வெஸ்சனுக்கு வேற ஆன்சர் இவர் எழுதினார்னா சிரமப்படுறாரு, போய் முட்டுறாரு எல்லா இடத்துலையும். அப்ப இது காப்பி அடிக்கக்கூடிய தளம், தேர்வு தளம் அல்ல. அப்ப நான் என்ன செய்யறது? ஒரு நண்பர் கேட்டார், அதனால இதை சொல்றேன். ஒரு நண்பர் கேட்டார், இப்ப எல்லாமே க்வெஸ்சன் பேப்பரா இருந்துச்சுன்னா நான் என்னதான் செய்யறது? எங்க திரும்பி பார்க்கறது? எங்க திரும்பினாலும் ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிய இஸ்லாம் பெருமானார் நமக்கு சொல்லித்தர்றார். என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய இந்த தேர்வுகளுக்கும் இந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய தேர்வுகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தில் உள்ள பரிச்சகால உள்ள அந்த மேலதிகாரி வரக்கூடிய நம்முடைய இன்விஜிலேட்டர், நம்மை பாதுகாக்க நமக்கு கண்காணிப்பாளர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நம்மளை திரும்ப விட மாட்டார், பேச விட மாட்டார், அவரும் பேச மாட்டார், ஒழுங்கா எழுதுறமான்னு பார்ப்பார், பிட்டடிக்கிறமான்னு பார்ப்பார், நம்ம என்ன செய்யறோம்னு பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். ஆனா அந்த வாழ்க்கையில க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்த அந்த தேர்வு அதிகாரியும் அதே மாதிரிதான், அவரும் கண்காணிப்பார், அவரும் நம்மளை பார்ப்பாரு, பிட் அடிக்கிறமான்னு பார்ப்பாரு, நம்ம வந்து திருட்டுத்தனமா எழுதுறமான்னு இது எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தேர்வு அதிகாரிகிட்ட உலகத்தில் உள்ளவர்கிட்ட போய் கேட்டா எதையும் சொல்லித்தர மாட்டாரு, உதப்பாரு இல்லை வெளியே அனுப்பிடுவாரு. ஆனா அந்த தேர்வு அதிகாரி எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. இந்த தேர்வு அதிகாரி இந்த கண்காணிப்பாளர்கிட்ட போய் ஒரு க்வெஸ்சனுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு கேட்டா என்ன செய்வாரு? எழுதுறியா வெளியே போறியா? பரிச்சையால வந்து தெரியல அன்னைக்கே நினைச்ச உடனே, அப்பே படிச்சுட்டுலடா வரணும், பரிச்சைக்கு வரவேன் பாரு. ஆனா அந்த தேர்வு அதிகாரி இருக்கார, நேரம் கொண்டு போய் க்வெஸ்சன் பேப்பரை திரும்ப அவத்தே கொடுத்து, எனக்கு இதுக்கு எதுலையுமே ஆன்சர் தெரியல, இது எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அவரே உதவி செய்வாரு, அவரே வழிகாட்டுவாரு, அவரே பாதுகாப்பாரு. இதுதான் வித்தியாசம். அப்ப அங்க தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக சரண்டர் ஆகிறது. க்வெஸ்சன் பேப்பரை தூக்கணும்னு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்லன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்க பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். வந்த வீட்டுக்காரம்மா நல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரே குஷி ஆட்டுல எல்லாம் நம்ம தோட்டத்தை தகச்சத்து, நான் கண்ட கனவுங்க அந்த அம்மா சில வீட்டுல சொல்லும், நம்ம ஆளுகள் கூட சும்மா இருந்துருவான். ஒருத்தர் சொன்னாரு, இது எங்க வீட்டுக்காரம்மா எல்லாத்தையும் கனவுலே தகச்சத்துலேயே பார்த்துரும், அதுக்கு வந்து மலக்குமார்கள்லாம் தெரியுமான்னு, அவர் இதெல்லாம் வந்துட்டு ஜின்னெல்லாம் வந்துட்டு மலக்குமார்கள் எல்லாமே அது தெரியும், என்னை காலம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சட்டையெல்லாம் அது பார்த்துருச்சுன்னாரு அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் நல்ல அடிமையாக்கி வச்சிருக்கா, நல்லா இப்படிலாம் சொன்னோன்னு அந்தாலும் அப்படியே ஒரு அமைங்க போய் இருக்கா, ரெடியா இருக்கா, அந்தாலும் பார்த்தா நமக்கு எவ்வளவு பாவமா இருக்கு. வேற ஆயுதம் கிடைக்கல அந்த அம்மாவுக்கு, இதுதான் ஆயுதம். இதை போய் அவர் பார்க்க முடியுமா? எங்க பாக்குறேன், எங்க எந்த மலைக்கு எனக்கு காட்டுன்னா எங்க தெரிய போகுது, நான் பாக்குறேங்கன்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆயுதம் எடுத்தா அது வந்து நடக்காது. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல ஒப்படைங்க, மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும், ரப்பின் இடத்துல ஒப்படைச்சிட்டியா? இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன நான் பதில் எழுதணும்? இதுக்குரிய ஹெல்ப்பையும் இதனுடைய பாதுகாப்பையும் எல்லாம் நீயே உறுதிப்படுத்து அப்படின்னா, அந்த மனைவியையும் அந்த மக்களையும் அல்லாஹ் தாலா கடைசி வரையும் உங்களுக்கு பாதுகாப்பான சந்ததிகளாக ஆக்கி தருவார். இதே முழுக்க முழுக்க ஒரு பெண்ணையும் சார்ந்தது. ஒரு பெண் தன்னுடைய கணவனை வெளியே அனுப்புகிற போது தான் எப்படி இப்பத்தாக வீட்டுக்குள்ளே நடந்து கொள்கிறார்களோ, வெளியே போன உடனே வீட்டுல என்ன நடக்குது யாருங்க, அது அப்புறமா போனை போட்டு பேசுறது, அவர் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதோ அவர் கூட திரும்ப பேசுறது, அந்த குடும்பத்து கூட பேசுறது, அல்லது யார் கணவனுடைய அந்த அவனுடைய எச்சரிக்கைகள் எங்கே மீறப்படுகிறதோ அங்க கணவன் மீறுவான் அப்படிங்கறது அர்த்தம். இதெல்லாம் வந்து லாஜிக், உலகத்துல எதை கொடுக்கிறோமோ. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிற போது சொல்லுவேன், மற்ற எல்லாத்தையும் விட குரான் அழகான ஒரு வார்த்தை ஜவுஜ் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கு. ஜவுஜ் அப்படிங்கிறதுக்கு அரபியில மனைவி அப்படின்னு அர்த்தம், அல்லது ஜவுஜ் அப்படின்னா கணவன் அர்த்தம், ஜவுஜான்னா மனைவின்னு அர்த்தம். இதனுடைய நேரடியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, நேர் எதிரெதிரான ஒன்றை சார்ந்திருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஜவுஜ் அப்படிங்கிறது மனைவி அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, இணை அப்படின்னு சொல்றான்ல, அது இணை அல்ல, துணை. சரியான வார்த்தை அரபியில அல்லாஹ் பயன்படுத்துகிறான், துணை. இதோடு அந்த கணவனோடு முழுக்க ஒத்து போகிற ஒரு பொருள். இந்த கணவனை மாறியே இருக்கணும்னா இந்த கை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உலகம் சொல்றான் இல்லையா, எல்லாத்திலையும் ஒண்ணு, கணவனும் மனைவியும் ஒண்ணு. இப்படி இருந்தா அது இருக்க முடியுமா? முடியாது, அது சேர்ந்தே இருக்க முடியாது, தள்ளி தள்ளி போகும். எல்லா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஆப்போசிட்ல உள்ளது. இப்படி ஜௌஜ் அப்படிங்கிற நேர் எதிரான இதோடு முழுக்க முழுக்க ஒத்துழைக்க கூடிய ஒரு பொருளுக்கு தான் ஜௌஜ் அப்படின்னு பேரு. அப்ப அந்த செய்தியை அல்லாஹு தஆலா மிக ஆழமாக இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளுகிறானோ அதே மாதிரி உண்டான நிலையில் அல்லாஹு தஆலா மனைவிமார்களை அமைத்து தருகிறான். அதை வந்து முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களையே சார்ந்தது. ஏன் இந்த செய்தி அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான் அப்படிங்கிறதுக்கு இமாம் குருத்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் எழுதுறாங்க. எப்ப அல்லாஹ் ஒரு ஹராத்தை சொன்னானோ, ஒரு ஹராமான செய்தியை இஸ்லாத்தை விட்டு தடுத்தானோ, நீங்க அதிலிருந்து எல்லா வகைகளிலும் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இது மதுபானம் அருந்துவது, லா அல்லாஹு தஆலா சொல்லிட்டா நீங்கள் மதுபானத்தின் பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம், அதை விட்டு நீங்க வெளியாயிரு. இப்ப அல்லாஹ் இங்க விபச்சாரத்தை பத்தி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்றான், அந்த விபச்சாரம் செய்கிற அந்த பெண்கள் திரும்ப திருமணத்தில் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நீங்கள் முடிப்பது ஹலாலாக இல்லை. அந்த பாவம் மட்டும் பாவம் அல்ல, அது சார்ந்து இன்னும் எதெல்லாம் வருகிறதோ அதுவும் உங்களுக்கு ஹலால் இல்லை. இதற்கு மூன்று விதமான வரலாற்று செய்திகளை இமாம்கள் எழுதுகிறார்கள். ஒன்னாவது மர்சத் பின் அபி மர்சத் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பணியே மக்காவில் இருக்கக்கூடிய அடிமைகளை, அதாவது கைதிகளை மதீனாவுக்கு அழைத்து போகுது, மதீனாவில உள்ளவர்களை மக்காவுக்கு இந்த வழிகாட்டக்கூடிய வேலையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த காலத்துல அந்த மாதிரி தல்லால் அப்படின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு இங்கிருந்து அந்த ஊர் கூட்டிட்டு போறது, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு, அந்த பாதைகள் எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது கூட ஒரு இஸ்லாம் அல்லாதவரைத்தான் பாதை வழிகாட்டக்கூடியவராக பெருமானார் வைத்துக் கொண்டார்கள். அந்த ஊர்ல இருந்து மதீனாவில இருந்து மக்காவுக்கு போறது அவங்க ஊர்ல அன்னைக்கு போயிட்டு வந்த ஒரு பழக்கம் தான். இருந்தாலும் வேறு வேறு வழிகளில் எப்படி போறதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. அது சில பேர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு பயணத்தினுடைய வழிகாட்டியாக அமைத்துக் கொள்வார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் மர்சத் பின் அபி மர்சத். அவர் என்ன செய்வார்னா, மதீனால இருந்து மக்காவுக்கு வருவார், மக்கால இருந்து மதீனாவுக்கு போவார். இப்படி இந்த இந்த ஊர்களுக்கு இடையில போயிட்டு வரும்போது மக்காவில இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி தவறான செயல் உடைய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய அவருடைய பெயர் இனாக் என்பதாகும். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. கொஞ்ச நாள் இப்படி நட்பு வளர்ந்துச்சு. திரும்ப அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன திருமணம் முடிச்சுக்குங்கன்னு சொல்லிச்சு அவர்கிட்ட. இல்ல இவர் கேட்டார், நான் திருமணம் முடிச்சுக்கிறியான்னு. இந்த ரெண்டும் ஈக்குவல். அப்ப இந்த திருமணத்தினுடைய பேச்சு வந்தோடனே இவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாரு, யார ரசூலல்லா, அந்த இனாக் என்ற பெண்ணோடு எனக்கு ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த பெண் ஆனால் தவறான பாலியல் அந்த தொழிலை செய்யக்கூடியவர், இவரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி உண்டா, நான் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாரிடத்துல வந்து கேட்கிறார். இவ்வளவு ஓப்பனா தான் எல்லாரும் எல்லா அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த செய்தியை சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் குர்துபி எழுதுறார், பதிலே சொல்லல. பெருமானார் அமைதியா இருந்தாங்க, பெருமானார் அமைதியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹியின் மூலமாக இந்த ஆயத்தை இறக்குகிறான். இந்த ஆயத்தை இறங்குது பெருமானாருக்கு. அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டாங்க, மர்சத் எங்க இருக்காரு, அவரை கூப்பிடுங்கன்னாங்க. அப்ப வந்தார், அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா என்ற இந்த வசனத்தை ஓதிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் இப்போது வசனம் இறக்கி இருக்கிறான், நீங்கள் இனாக்கை திருமணம் முடிக்க வேண்டாம், வேறு பெண்ணை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. இப்ப இது ஹதீஸ் ரீதியாக கிதாபுகளில் இமாம் குர்துபி அவர்கள் தன்னுடைய கிதாபில் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது இது போன்ற இன்னொரு செய்தி, நான் ஏற்கனவே இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்று, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த சஹாபாக்கள் நிறைய பேர் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, சிரமத்தில் இருந்தாங்க. அப்போ பொருளாதாரத்தில் அந்த ஊரில் ஹைஃபை நல்ல கொடிகட்டி பறந்தது, இந்த பாலியல் தொழில் செய்கிற அந்த பெண்கள் தான். அப்ப இவங்களுக்கு ஒண்ணு என்ன வந்துச்சு, அந்த பெண்களை திருமணம் முடித்துக் கொண்டால் நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் தீரலாம். ஏன்னா அப்ப வந்து என்ன இல்லைன்னா, இது வந்து ஒரு சமூகத்தை விட்டு தடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக அந்த நேரத்துல இல்லை, அந்த தளங்கள்ல இது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னுண்டான காலம். இது இன்னைக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் அவங்க தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடி கட்டி பறந்திருக்காங்க உலகத்தினுடைய நியதி. இன்னைக்கு யார் தெரியுமா டாப் மோஸ்ட், இன்னைக்கு உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மல்டி பில்லியனர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மிகப்பெரிய கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ரீசன்ட் சர்வே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த அழகு தொழில் செய்யக்கூடிய, அது மாதிரி இந்த இதுல ஃபேமஸாக இந்த ஃபேஷன் ஷோ என்று சொல்லுகிற அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நிமிஷத்துக்கு இவ்வளவு கோடின்னு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆணு கூட கிடையாது, வெளிப்படையில தெரிகிறது மைக்ரோசாப்ட் இவர் வச்சிருக்கவர் இவரை சம்பாதிக்கிறாருன்னா, அவர் காசு வச்சிருக்கவர். ஆனா மணிக்கு இவ்வளவுன்னு இந்த உலகத்திலேயே இன்றைக்கும் பொருளாதார ரீதியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் பெண் தான். அது எல்லா காலத்திலும் அந்த மாயில், அந்த திருப்புதல், அந்த தேடுதல், அந்த வேட்கை, அதுக்காக வேண்டி இந்த ஆண் சமூகம் உருவாக்குகிற கருத்தாக்கங்கள் இன்னைக்கு சொல்லப்படுகிற ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்ணடிமைத்தனம், பெண்ணுரிமை அல்லது பெண்ணியம் பேசுகிற இந்த எல்லா செய்திகளுமே ஆணாக உருவாக்கி வைத்து அதை கொண்டு வர்றான். அதை ஒவ்வொரு வடிவத்திலையுமே ஏதாவது ஒரு வகையில் இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு கூட மாதர்கள் சங்கம்லாம் வாய் திறந்திருக்காளா என்னன்னு நமக்கு தெரியல. மற்றதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய நீட்டி போஸ்டர்கள் வெளியே போடுவான். இன்னைக்கு நம்ம இந்திய அந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மாதர் சங்கங்கள் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது. ஆனால் மிக அழகான ஒரு தீர்ப்பாக சொல்லி, ஆனால் அதுல சிக்க போறது யாருன்னா அவ்வளவு பொம்பளையே தான், அது விளங்காது. ஓ நீங்கள்லாம் வந்து அப்படி என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு சுதந்திரத்தை பாருங்க எவ்வளவு நீட்டி கொடுக்குறேன்னா, இவன் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பொறிய வச்சுட்டாங்க உள்ள உழுவுட்டு, அது உள்ள உழுந்த பின்னாடியில தெரியும் நம்ம எங்க போய் உழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த காலத்திலும் எந்த ஆண்கள் இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை எல்லாம் பேசினாலும் கூட அதுக்கு பின்னாடி இவனுக்கு ஒரு சுகம் இருக்கும், அதை வச்சுதான் இதை முடிவு பண்ணுவாங்க. அப்ப ஆரம்பத்திலிருந்து இந்த ஆளுங்க, அப்ப பெருமானார் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, உம்மு மஹ்சூல் அப்படி அந்த பொண்ணுடைய பெயரையும் சேர்த்து வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது உம்மு மஹ்சூல், இவங்களை திருமணம் முடிச்சுக்கலாமான். அப்ப நாயம் சல்லாஹ் சொன்னாங்க கூடாது, இந்த ஆயத்தை மேற்கோளாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணங்கள் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி அஹ்லே சுஃபா. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த மக்காவுக்கு இப்ப போயிட்டு வந்திருப்போம், மதீனாவில் பார்த்துருப்போம், அந்த சுஃபா தங்கக்கூடிய அவர்கள் தங்குறதுக்காக வேண்டி அந்த சுஃபாவினுடைய ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அதிலே போட்டிருப்பாங்க அதில் சுஃபா. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, அவர்கள் பகல் முழுக்க வெளியில போவாங்க வேலை செய்வாங்க, சாயங்காலம் ஆன உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து தங்கிடுவாங்க, அவர்களுக்கு அங்கே இருந்தா உணவு கிடைக்கும் இல்லையா உணவு கிடைக்காது, பெருமானார் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதை கேட்பாங்க. சில சஹாபிகள் வெளியே போக மாட்டாங்க, அங்கே இருப்பாங்க. அபூ ஹுரைராலா அங்கிருந்து வளர்ந்தவர் தான், அங்கே கிடந்த சாப்பாடுகளை சாப்பாடு கிடைக்காட்டி நான் படுத்து கிடப்பேன் நேரு மீச்சிட்டு போவாங்கன்னு ஹதீஸ் வருது இல்லையா, இது அகலே சுப்பாவினுடைய வரலாறு. அந்த காலத்தில் அவ்வளவு சிரமமா நம்ம நினைச்சுக்கலாம், அகலே சுப்பான எத்தனை பேர் இருப்பாங்க, ஹதீசுகளில் வருது 400 பேர் அங்கே தங்கியிருந்தாங்க, 400 பேர் அந்த இதில் பெருமானாரோடு இந்த ஹதீசுகளை பயின்று கொண்டு கிடைச்சா சாப்பிட்டு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது உணவு வந்தால் தாங்கள் சாப்பிட்டு விட்டு மீதத்தை அங்கே தான் கொடுத்து விடுவாங்க, அங்கே கொண்டு போய் கொடுங்க, அல்லது தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உடனே கொண்டு போய் அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இப்போ இந்த சஹாபாக்கள்ல சில பேர் யோசிச்சாங்க, நம்ம பொருளாதார ரீதியாக இப்படி இருக்கமே, நம்ம இந்த மாதிரி உண்டான பெண்களை திருமணம் முடித்து கொண்டால் நமக்கு ஒரு ஃபினான்சியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடைக்கும், அடுத்து நம்ம இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்குமே நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல வந்து இதை கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவன் எல்லா வகையிலுமே அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், ஒரு மூமினுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை நான் ஒரு காலமும் தரமாட்டேன். விளங்குதுங்களா? ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கவனுக்கு என் நீதி அல்ல, அல்லாஹ் சொல்றான் எனக்கு நீதி அல்ல. அது ஒருத்தனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனைவியையோ அல்லது ஒரு பரிசுத்தமான மனைவிக்கு அப்படி ஒரு கணவனையோ நான் தந்தால், நேரம் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு அது சம்பந்தமாக தெரிகிற போது எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சேன்னு அவங்க யோசிக்கலாம். அதனால நல்லா சொல்றான், மூமின்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் தரவில்லை. ஹுர்ரிம தாலிக்கு அலல் முஃமினீன். இந்த ஹுர்ரிம தாலிக்கு அலல் முஃமினீன் அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்களை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். அதில் ஒன்றாவது மேலே உள்ள விபச்சாரம் ஹராம். ஒரு இஸ்லாமியன், ஒரு அல்லாஹுவை பயப்படக்கூடியவன், மறுமையை நம்பக்கூடியவன், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, அந்த சிந்தனை கூட இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு விபச்சாரி எவ்வளவு அழகாக இருந்தாலும் அல்லது இவனுடைய மனம் கவர்கிறாள் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை போய் திருமணம் முடிப்பது அப்படிங்கிறது கூடாது, அங்க போயிடக்கூடாது. ரெண்டாவது, மூணாவதாக எழுதுகிறார்கள், இது போன்ற இந்த காம சிந்தனைகளை, இந்த பாலியல்கள் சிந்தனைகளை எதெல்லாம் தூண்டுமோ. இப்ப இதுக்கு லீட் பண்றதுக்குன்னு ஒரு செய்திகள் வேணும். அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது இது சார்ந்த அந்த பாலியல் உணர்வு எழுகிற போது அதை தவறாக அல்லது மாற்றமாக சிந்திப்பதற்கு எதெல்லாம் தூண்டுவோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்னைக்கு எதெல்லாம் இருக்கிறதோ, இது ஒரு மூமினுக்கு ஹராம். அட விளங்குதுங்களா? ஒரு மூமினுக்கு அது சார்ந்த தூண்டுதல்களும் அல்லது இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது பக்கம் போவதும் அல்லது அதில் அவர் இன்வெஸ்ட் பண்றதும் அல்லது அது எந்த வகையில் எல்லாம் அதுல வந்து ஈடாக முடியுமோ அதை விட்டு எல்லா வகையிலும் ஒரு மூமின் தடைப்படுத்த வேண்டும். 2018 குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. சரிங்க, நாங்க போவலங்க அப்படின்னு சொன்னா அது மட்டுமல்ல, அது நம் சந்ததிகளை சேருவதையும் அவர் தடுப்பது அவர் மீதுதான் கடமை. புரியல? என்னங்க செய்யறது, நம்ம பிள்ளைங்களா பாக்குறாங்க? இல்ல, அந்த ஏற்பாடுகளுக்கு என்னெல்லாம் வகை உண்டோ எல்லாத்தையும் தடுக்கணும். அவர் அஜித் வந்து டிவியே பார்க்கக்கூடாது, டிவியே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, நாடகத்தை பார்த்து பார்த்து இன்றைக்கு நடக்கக்கூடிய மிக பெரும்பயான சூசைட், குடும்பத்தில் குழப்பம், அதை அவன் சொல்லித்தர்றான். கள்ள உறவுனா என்ன அப்படிங்கிறத அதை காட்டுறான். ஒரு மனுஷனுக்கு ஒரு டேஸ்ட் தானே. மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி அந்த ஊடகங்கள் வழியாக உள்ளே புகுகிற போது அந்த சிந்தனைகள் தூண்டப்படுகிறது. அப்ப அது வெட்டுங்களாம். இஸ்லாம் சொல்லுது வெட்டு, அந்த வழியை அடைச்சுது. இப்ப இந்த போன் மூலமாக இப்படி நடக்கும், வழியாட கொஞ்சம் போச்சு. ஹுர்ரிமத் ஆலிகாலல் மூமினிங்கிறது வெறும் அது மட்டும் ஹராம் அல்ல, அது சார்ந்த, அதை தூண்டுகிற, அதற்கு உடந்தையாக இருக்கிற அல்லது அதற்கு கொண்டு போகிற எதெல்லாம் உண்டோ, சத்தேபாப் டு க்ளோஸ் த டோர், அதனுடைய வகையை இஸ்லாம் அடைக்க சொல்லுகிறது. இது ஒரு பேரண்ட்டுக்கு வேணுமா? வேணாமா? இது ஒரு ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டுமா? வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோனை வாங்கி பிள்ளை கொடுத்தா அவர் என்ன செய்வார்? அவருடைய வயது, அவருடைய சிந்தனை, பியர் பிரஷர், அவரோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய, அவருடைய ஒத்த வயதுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை. அப்போ ஒரு பேரண்டின் மீது இது கடமையாக இஸ்லாம் இந்த இடத்திலே அறிவுறுத்தி, ஹுர்ரிமத் ஆலிகாலல், எப்படி அவன் அங்கே போவதை தடையாக ஆக்கி இருக்கிறதோ அது மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அது சார்ந்த அந்த பொருட்களையும் அது சார்ந்த மீடியத்தையும் தடை செய்வது உங்களின் மீது கடமை, ஒரு மூமினின் மீது கடமை. அப்ப இது வந்து தனிப்பட்ட டொமஸ்டிக்கல் மட்டுமல்ல, சோசியல், சொசைட்டி பேஸ்ட், ஒரு சமூகம் சார்ந்த, இது குறித்து பள்ளிவாசல்களில் பேசப்பட வேண்டும். இது குறித்தான விழிப்புணர்வுகளை பள்ளிவாசல்களும் சமூகங்களும் சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்களும் முன்னெடுக்கணும். அவனுக்கு இட்டி சாப்பிடறதுக்கே நேரம் இல்ல, வடை எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் நீ பேசணும். இதெல்லாம் பேசின பின்னாடியில ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்கி எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் கரையா அறிக்கிட்டு விட்டு போட்டு ஆய் நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கா வேண்டி அப்படி கொடி பிடிக்கிறோம்னா என்ன நடந்துற போகுது? இதெல்லாம் உள்ளதுதான் இஸ்லாம். கொடி பிடிக்கிறது இஸ்லாம் இல்ல, சத்தம் போடுறது இஸ்லாம் இல்ல, இதுதான் இஸ்லாம். இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க, ரசூல்லா இதைத்தான் செய்ய சொன்னாங்க. இதை செஞ்சதுனால இன்னைக்கு 1400 வருஷமா அல்ஹம்துலில்லான்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அது மதீனாவோடு அடங்கி போயிருக்கும். அன்னையோட ஒரு இயக்கமா, லட்சக்கணக்கான இயக்கங்களில் அதுவும் ஒரு இயக்கமா கபருஸ்தானை தோண்டி போதிச்சிருப்பான். வாழ்க்கையை விட்டார்கள் பெருமானார். தனி மனித பங்கு, குடும்பத்தினுடைய பங்கு, சமூகத்தினுடைய பங்கு இதில் கண்டிப்பாக இதில் உண்டு. அதை முன்னெடுப்பது நம்ம இது கடமையாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் இது சார்ந்து பெருமானார் என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல வருது, அந்த ஹதீஸை படிச்சுட்டு, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஹதீஸ், மதரசால படிக்கும் போது ஆடி போயிட்டேன். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சலாசத்துன் லா யத்குலூன் அல் ஜன்னா வலா யன்ஸுருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மூன்று பேரை அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹமத்தான கண் கொண்டு பார்க்கவே மாட்டான் கியாமத்து நாள்ல. மற்ற எல்லா ஞாபத்துகளையும் குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லுவான், அந்த ஆயத்தில் வருது, அவர்களுக்கு சொர்க்கத்தில் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். அவர்களுக்கு மாளிகைகள் உண்டு, அங்கே மங்கைகள் உண்டு, அவர்களுடைய உலகத்தினுடைய மனைவி உண்டு, பாலாறு உண்டு, தேனாறு உண்டு, எல்லாம் உண்டு. இன்னும் அதை விட மேலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் திங் உண்டு அப்படின்னு முடிச்சிட்டான். அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லுவானா, கடைசியா நான் உங்களுக்கு இப்ப காட்சி கொடுக்க போறேன், நான் யாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்கன்னு. உடனே சொர்க்கம் சொர்க்கம் இருக்கும், அந்த வந்து ஊரு இப்போ பொண்டாட்டி இண்டாட்டி அங்க பாலாறு தேனாறு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் நிற்பான். அல்லாஹ் அப்பதான் சொல்லுவானா, அல்லாஹ்வுக்கெல்லாம் இவங்களை இழுத்துட்டு போங்க, இவங்களை இழுத்துட்டு போங்க. அப்ப அந்த ஒரு காட்சிக்கு சொர்க்கம்லாம் முன்னாடியே நிக்காது. அந்த படைத்த அந்த ரப்பின், அந்த ரப்புக்கு இந்த மனதிலே, இந்த மனிதனுடைய இயற்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை பற்றி குர்ஆன் அழகாக பேசும். இழுத்துட்டு போங்க போதும், பார்த்தது வருஷக்கணக்கில் பார்ப்பாங்க அல்லாஹ் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன நடந்துச்சு, என்ன நிகழ்ந்துச்சு, ஒண்ணுமே தெரியாது. அவன் பார்க்கிற அந்த பார்வையே அவர்களுக்கு நசீபில் இருக்காது. சொல்லிட்டு அவங்க யார் அப்படின்னு கேட்டா, மூன்று பேர்களை அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரமம் தருகிற மக்கள், அல்லாஹ். அதனாலதான் அகீகா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணுங்களாம். அன்னைக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்டாரு, அதற்கு மாதிரி கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துருச்சு, எனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க, எனக்கு அகீகா கொடுக்கல, இன்னைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. சட்டங்கள் விளங்குறது இல்லை. அகீகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அன்றைக்கு அக்க என்று சொன்னால் சிரமத்தை நீக்குதல் அல்லது சிரமப்படுத்துதல் அர்த்தம். அந்த பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை ரீதியாக வருகிற நோய் ரீதியாக அல்லது மன ரீதியாக அல்லது வேறு ரீதியாக இந்த குழந்தை அந்த பெற்றோருக்கு ஏதாவது செய்யும் என்று சொன்னால் அதிலிருந்து பாதுகாத்து கொடுப்பது தான் அகீகா. அந்த அகீகாங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். குழந்தை பிறந்து ஏழாவது நாள் மூணு வேளையை செய்யணும்னு பெருமானார் சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏழாவது நாள், குறிப்பாக ஏழாவது நாள் அந்த பிள்ளைக்கு முடி எடுக்கணும். அந்த தலையில உள்ள அம்மா வயிற்றுல இருந்த அந்த முடி இருக்கக்கூடியதை எடுக்கணும். அந்த முடிக்கு எவ்வளவு எடையோ அதற்கு தோதுவாக வெள்ளி வாங்கி அதை சதக்கா செஞ்சிடணும் முதல் வேளை. ரெண்டாவது, அழகான பெயர்களை தேடி வைக்கணும். இன்டர்நெட்ல இல்ல திருமணம் சொன்னாங்க, அழகான பெயர்களை தேடி வைக்கணும். நம்மளால இன்டர்நெட்ல உட்கார்ந்து தேடுறான், நேரில் தேடு, எவன்டையாவது கேளு. குப்பையா குமிச்சு வச்சிருக்கான், அதுல ஒரு பேர் சொல்றான். அன்னைக்கு சொன்ன மாதிரி தூணுன்னு ஒருத்தன் கேட்டான், என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அவன் முடியா, நான் எவ்வளவு சொல்றேன், அந்த பேர் வைக்க முடியாதியா, வைக்க முடியாதியா, இமாதுன்னு வைக்கணும்னாரு. என்கிட்ட வந்து இமாத், நான் கேட்டேன் இமாதுத்தீன்னு வச்சுக்கலாம், மார்க்கத்தின் தூண்னு வச்சுக்க, நல்ல பேரு. இல்ல, என் பையனுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்ல பெரிய பிரச்சனையா இருக்கு, அது ஒரு பேர், ரெண்டு பேர் வேண்டாம். இப்ப அதுதானே பாக்குறாங்க, பேரு பிள்ளைக்கு வைக்கணுமா பாஸ்போர்ட்டுக்கு வைக்கணுமான்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இவன் அப்பனுக்கு வைக்கணுமா, எதுக்கு பேர் வைக்கிறானே, இது பாஸ்போர்ட்ல ரெண்டு பேர் வரும், ஒரே பேர். சரியா, இப்ப வேற பேர் வைங்க. நான் சொன்னேன் அது நல்லா இருக்காதுங்க. அப்ப திரும்பவும் ஒரு கேட்கல, அப்புறம் சொன்னேன் உன் பிள்ளைக்கு தூணுன்னு பேரு, நீ அவனை கூப்பிடுறான், அவன் தூண் மாதிரியே நிக்கிறான், ஒத்துக்குவியான்னு. அப்ப ஒதுக்க மாட்டேன்டா அவன், என் பிள்ளை தூண் மாதிரி கூப்பிட கூப்பிட அவன் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்கான், பையன்னா ஒத்துப்பாங்களா. அப்போ தேடி நல்ல பேருக்காக பார்த்து உங்களுடைய குழந்தைக்கு வையுங்கள். ரெண்டாவது, மூணாவது பெருமான சொன்னா, அக்கீக்கா கொடுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆட்டை அறுத்து அதை சதக்காவாக அந்த ஆட்டினுடைய கறிகளை எல்லாருக்கும் போருங்க. இந்த அக்கீக்கா என்பது அந்த குழந்தை மூலமாக உங்களுக்கு வருகிற மிகப்பெரிய சிரமங்களை அந்த சதக்கா உங்களுக்கு தடுத்துரும். இவர் கல்யாணம் முடிக்கிற சோறுல அக்கீக்காவை போடலாமாங்கிறார். இப்ப எங்க போய் தடுக்கிறது, இவர் பிள்ளைக்கு போட வேண்டிய நேரத்துல அவர் கேட்கிறாரு, நான் வந்து எனக்கே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அல் ஆக்குலி வாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரமப்படுத்துகிற அந்த மக்களை அல்லாஹ் பார்ப்பதை விரும்புவதில்லை. இரண்டாவது, அல் மர்அத்துல் முதரஜ்ஜில, அல் மர்அத்துல் முதரஜ்ஜில, ஆணை போன்று வேடமிடக்கூடிய பெண்ணை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான். ஆம்பளை மாதிரி பப் கட்டிங் அவர் பேண்ட் போறாரு. இன்னைக்கு உலகத்துல சமத்துவம்னா என்ன, நீ பேண்ட் போட்டியா, நானும் போட்டுக்கிறேன், நீ சட்டை போட்டியா, நானும் போட்டுக்கிறேன். நீ டிஷர்ட்டா, அப்ப நானும் போடுவேன் டிஷர்ட். அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஒரே கோட்ல வந்துட்டோம் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க அவனை சேலை கட்ட வச்சிருங்க பாப்போம். நேர்கோட்டில் வர்றதுன்னா அவர்களையும் கொண்டு வர்றது தானே, பொம்பளை எல்லாம் சேர்ந்து நீங்களும் பாவாடை சேலை கட்டுங்கயா அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு கிறுக்குத்தனமான வேலை. நீ இன்னமேட்டு மிஸ்டர் மிஸ் எல்லாம் போடாத, ரெண்டு பேருக்கும் சேர்த்து காமனா ஒண்ணு போடுவோம். ஒத்துக்கிறானா ஒத்துக்க மாட்டான்ல? இது இவங்களா நினைச்சுக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவனுக்கு எந்த தளத்தில் எல்லாம் அவள் தேவையோ, அவ பேண்ட் போட்டா இவனுக்கு தேவை, அவ டிஷர்ட் போடுறது தேவை. இவன் சொல்றான், உனக்கு உரிமை வேண்டாம், நீ சட்டையை கலட்டணுங்கிறான். அவ நினைச்சுக்கிட்டா நம்ம எவ்வளவு சுதந்திரத்தோட வெளியே வந்துட்டோன்னு இவர் ஐயா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. கேனத்தனமா இல்ல? பெருமானார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 2018 இப்படி ஒரு காலம் வரும், அவர்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்து அவர்கள் மாதிரி முடிய வெட்டின உடனே நம்ம சோசியல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, நானும் ஆம்பளை மாதிரி ஆகிட்டேன். நீ ஆம்பளை மாதிரி ஆகணும்னா ஆம்பளையாவே நீ பிறந்திருக்கலாமே, அதுக்கு எதுக்கு இப்படி இருக்கணும்? எல்லாம் தெரிஞ்சுதானே ரெண்டாக ஆக்கி வச்சிருக்கான். உடல் ரீதியாக ஒன்னா இல்ல, உள்ள ரீதியாக ஒன்னா இல்ல, சிந்தனை பயாலஜிக்கலா இல்ல, உன்னுடைய சைக்காலஜிக்கலா இல்ல, எதுவுமே ஒன்னா இல்லையே. மூளை இல்ல, உடல் இல்ல, உள்ள பொருட்கள் இல்ல, எதுவுமே இல்லையே, எல்லாம் வேற இல்ல. அப்புறம் நான் ஒண்ணு ஒண்ணுன்னா என்ன மண்ணுன்னு தெரியல. அப்ப அல்லாஹ் அல் மர்அத்துல் முத்தரஜில, ஆணை போன்று வேடமிட்டு நானும் அவன் மாதிரி வரணும்னு யோசிக்கக்கூடிய பெண்ணை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் அவளுடைய முகம் கொண்டு பார்ப்பதில்லை. ஏன்னா நான் உன்னை சமூகத்தில் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு ஆக்கியிருக்கிறேன். பெண் அப்படிங்கிறவதான் டிரிவன் சொசைட்டி. அந்த ஆணையும் சேர்த்து இயக்குகிற பொறுப்பு பொண்ணுக்கு உண்டு. ஒரு பெண் இல்லை அப்படின்னு சொன்னா குடும்பம் இல்லை. ஒரு ஆண் ஆம்பளை இருக்காரு அப்படின்னா அவரை வச்செல்லாம் குடும்பம் நடக்காது. சும்மா ஆம்பளை வெளியே போகலாம், சம்பாதிக்கலாம், சத்தம் போடலாம், இதைத்தான் அவர் செய்வார். அந்த குடும்பத்தை வழிநடத்தி அந்த ஆணையும் சேர்த்து உள்ளே அடக்கி அவனையும் ஒழுங்காக கொண்டு வந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இது நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோன்னு. இப்போ வெளியே வந்தோடனே என்ன நடந்துருச்சு? இப்போ என்னத்து சாதனைகள் புரிஞ்சு போச்சு? அப்போ இந்த வேலையை மிக தெளிவாக அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கான். பெருமானார் சொல்லுது, அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜில அல் முத்தஷப்பிஹத்து பிர்ரிஜால். அதுக்கு அர்த்தம் ஆணை போன்று வேடமுடைய கூடியவள். இந்த ஆலயம் பார்ப்பறதுல அத்தையூஸ் கடைசியாக பெருமானார் சொன்னாங்க. தையூஸ், தையூஸ் அப்படின்னு சொன்னா ஒரு அர்ரஜுல் அல்லதி லா கீரத ல. அதுக்கு அர்த்தம் கீரத் அப்படிங்கிறதுக்கு ரோஷம், கீரத் அப்படிங்கிறதுக்கு ரோஷம், ரோஷம் இல்லாத ஒரு ஆண். இவனையும் அல்லாஹு தஆலா நாளைக்கு கியாமத்து நாளில் பார்க்க மாட்டான். இப்ப ரோஷம் இல்லாத ஆண் அப்படின்னு சொன்னா யாரு? எல்லாத்துக்கும் தானே ரோஷம் உண்டு. ரோஷம் இல்லாத ஆண் யாரு? ரோஷம் இல்லாத ஆண் யாருன்னா, தன் மனைவி தன்னுடைய மக்கள் வாங்கி கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரைகுறையான ஆடைகளை வாங்கி கொடுத்து அந்த மனைவியும் மக்களையும் வெளியே கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைகள் அல்லது வேறொரு ஆண்கள் வீட்டுக்கு வர அந்த பிள்ளைங்க அந்த ட்ரெஸ்ஸோட நிக்க இவர் எல்லாத்தையும் அதிர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு பேரு இஸ்லாம் சொல்றது தையூஸ், லாயகே இல்லாதவன். என்ன இவனிடத்துல அந்த ருஜூலியத் என்று சொல்லுகிற ஆண் தன்மை இல்லை. இப்படி போறாரு, வண்டியில கூட்டிட்டு போறாரு, ஒருத்தன் வந்து லேசா, ஒருத்தன் மனைவிய அல்லது வெளியே போகும்போது உடனே ஏ என்ன அப்படிங்கிறான். ஆனா இருந்தா என்ன செய்வான்? ஏ என்ன என்ன இச்சா என்ன ஏண்ணா ஓங்கி போலாருன்னு அறைவான். ஏன்? அது காக்கிற பொறுப்பு, என் சார்ந்த ஒரு பொருள். இவர் என்ன செய்யறாரு? யாரு இடிச்சுட்டு போறா, எதுவும் செய்யறான்? அப்ப இவன் வந்து அந்த லிஸ்ட்ல இல்லைங்க. நல்லா மேல எப்படி ஒரு பெண் தன்னை மாற்றி ஆணாக சித்தரிக்கிறாளோ, இங்க ஒரு ஆண் தன்னை சித்தரித்து பெண்ணாக மாற்றிக் கொள்ளுகிறான். யார் தன் மனைவிட்ட பேசினாலும், எதுவே எங்க போனாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், அதனால நமக்கு ஒண்ணு இல்லை. இவனுக்கு பேரு தையூஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த தையூஸ அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் அன்னைக்கு பாக்குறதுக்கு விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த நிலைகள் வரும்போதுதான் அங்கே விபச்சாரம் அப்படிங்கறதே வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது இதே மாதிரி பேச மாட்டான் அப்படிங்கறதுல, அதுவும் ஒரு முக்கியமான ஹதீஸ். அதுல பெருமானார் சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சு, அதுல பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா கியாமத்து நாளையில் சில பேரை பார்க்க மாட்டான். அதுல வந்து பேச மட்டும் மாட்டான் வருது, பார்க்க மாட்டான். இதுல சொல்லி சொல்றாங்க, லா யுக்கல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் பேச மாட்டான். வலா யுசக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலா யந்துரு இலைஹிம், அவர்களின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். உலகும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்ட்டு மூணு பேர் அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது ஷைஹுன் ஜான், ஷைஹுன் ஜானின், மலிக்குன் கஸ்ஸாப், ஆயிலுன் முஸ்தக்பிர் என்ற மூன்று வகைகளை பெருமானார் சுட்டிக்காட்டினார். அதுல ஒன்னாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஷேஹுன் ஜானின், வயதான விபச்சாரம் செய்யக்கூடியவர். இவரை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தஸ்கியத்தும் பண்ண மாட்டான், தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தன்டிக் ஹதீஸ் இது, இது ஆத்தன்டிக் ஹதீஸ். ஏ அதற்கு விளக்கம் எழுதுகிற மக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய அந்த இளமை காலத்தில் தன்னுடைய அந்த உள்ள மாற்றங்களினால் சில தவறுகளை ஒருத்தன் செஞ்சாலும் கூட நாளை அவன் மன்னிப்பு கேட்டு அல்லது அந்த உணர்ச்சியினுடைய ஒரு ஒரு வீரியத்தால் கூட அப்படி செஞ்சிடலாம். ஆனா ஒரு 50 வயசு அல்லது 60 வயது ஒரு ஆண் தன் மனைவியை விட்டு விட்டு மீண்டும் இதற்கு வெளியே போய் தேடினான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு மோசமான மனநிலையோடு இருப்பான். என எல்லா சக்தியும் குறைஞ்சிருச்சு, உடல்ல உள்ள சக்திகள் குறைஞ்சு விட்டது, ஆனால் அவன் மனதில் அவ்வளவு விரக்தியோடும் அவ்வளவு அந்த விசனமான காம எண்ணங்களோடும் தெரிந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட மனிதனை நான் முகம் கொண்டு கூட பார்க்க மாட்டேன். அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சு, ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே ஆறுதல் தேவை. ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி இல்லாமல் வாழ முடியாது. அப்துல்லாஹி இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்கு நாளைக்கு மூத்தா போக போறேன், இன்னைக்கு என் மனைவி இறந்துருச்சுன்னா நான் அதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு நாளைக்கு 2 நாள் கழிச்சுட்டு நான் மூத்தாவ போறேன், இன்றைக்கு என் மனைவி இறந்து விட்டால் நான் இன்னொரு திருமணத்தை முடித்துக் கொள்வேன். பெரிய ஒரு அதாவது காலரா நோய், அப்ப அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க, எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஒரு சகாபி, எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பார்த்த உடனே என்ன எவ்வளவு மோசமா இருப்பாங்கல்ல, இல்ல இல்ல என் வேலையை, ஒரு கணவனுடைய வேலையை மனைவியை தவிர வேறு யாராலும் பரிபூரணப்படுத்த முடியாது. அல்ல அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு அதுக்கு உலகம் சொல்லுகிறது, அந்த லைஃப் ஸ்பேன் என்று சொல்லுகிற வாழ்வியல் அந்த நாட்கள் இருக்கிறதே ஆணை விட இன்னைக்கு பெண்ணுக்கு அதிகம். இன்னைக்குள்ள சமகால ரிப்போர்ட், கணவன் இறந்துடுறாரு, மனைவி மக்களோடு நீண்ட காலம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், எத்தனையோ பெண்கள் நம்ம பார்க்குறோம், நம்முடைய பாட்டி அண்ணா இவங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னா நீண்ட காலம் அவர்கள் வாழுகிறார்கள். கணவன் போய் சேர்ந்துறாரு, அந்த பெண்களால் வாழ முடியும், ஆனால் ஒரு ஆணால் தனித்தபடி வாழ முடியாது மனைவி இல்லாமல். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்ப 2வது கல்யாணம் முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரே நோக்கம் இவர் இப்படி ஆசையில திரிவான் இல்ல, சில தேவைகளை மனைவியை தவிர வேறு யார், அது மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், பரிபூரணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. அப்ப அந்த வயசுலயும் ஒருத்தன் தடம் மாறனா அப்படின்னு சொன்னா, தன் வாழ்க்கை முழுக்க எவ்வளவோ விஷயங்களை அனுபவித்து விட்டு கடைசி காலத்தில் கூட ஒரு 50 வயசுல 60 வயசுல ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான் அப்படின்னு சொன்னா, மிக மோசமான மிக கீழ்த்தரமான எண்ணங்களோடு இருப்பவனை தவிர வேறு யாராலும் அப்படி ஒரு தைரியம் வராது. ஒலா என்று அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவனை நான் சுத்தப்படுத்த மாட்டேன், அவனை நான் பார்க்க மாட்டேன் என்ற இந்த ஹதீஸ் குதிசியினுடைய செய்தி. 2வது மலிக்குன் காதி, மலிக்குன் காதி பொய் சொல்லுகிற அரசன். பெருமானார் சொன்னான், பொய் சொல்லுகிற அரசன் அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். ஏன், ஒரு அரசாட்சி அப்படிங்கிறதே ஒரு அத்தாண்டிசிட்டி அவனுக்கு. அரசர் அப்படிங்கிறவரும் சமூகத்தில் மிகப்பெரியவர், அவர் என்ன நினைச்சாலும் அவர் சொல்லுவார், அவர் என்ன நினைச்சாலும் அவளால் செய்ய வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா அது இயலாமையிலே மிகப்பெரிய இயலாமை. ஒரு ஏழை ஒருத்தர் முடியாதவன் தப்பிக்கிறதுக்கு பொய் சொல்றான் அப்படிங்கிறது அது வேற, அதுவும் குற்றம்தான். ஆனா இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இவ்வளவு பெரிய நிலையில இருந்துட்டு ஒருத்தன் போய் சொல்றான் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னே வன்மங்கள் உண்டு. ஏன், அவன் உண்மையை சொல்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல, அவனுக்கு எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்கள் உண்டு, உண்மையை சொல்றதுனால என்ன நடக்க போகுது, அதையும் தாண்டி ஒருத்தன் போய் சொல்றான் அப்படின்னு சொன்னா பெரிய கேடியா இருப்பாங்க. நீங்க இதை கொண்டு போய் எது கூடயுமே சேர்க்க கூடாது, இது ரசூலுல்லாஹ் சொன்னது, அதையும் சொல்லிக்க வேண்டியிருக்கு. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு ட்ரெண்ட் அடிச்சு விட்டு நீங்க பாட்டுக்கு அமாரேயே சோறு ஹே அப்படின்னு அடிக்கிறதுனால அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க, இப்ப ஒருத்தன் இப்படி சொல்றான்னா பெரிய கேடியா இருப்பான், ஏன்னா அவனுக்கு மறைக்க வேண்டிய தேவை கிடையாது, சமூகத்தில் அவ்வளவு பெரிய அந்தஸ்துல நீ இருக்க, தேவையில்லாமல் நீ அப்படி செய்தால் உனக்கு பின்னே மிகப்பெரிய சதிவிலை இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். 3வது ஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை கொண்ட ஏழை, பெருமை கொண்ட ஏழை. யார் ஒருவன் ஏழையாக இருக்கிறானோ அல்லது வந்து யாசகம் கேட்கிற நிலையில் இருக்கிறானோ அவன்கிட்ட மண்டக்கணம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. மண்டக்கணம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தனக்கு வருகிற அந்த ஞாபத்துகளை மதிக்காமல் உதாசீனப்படுத்துவது. அல்லாஹ் நம்மளை ஒரு நிலைமையில வச்சிருக்கான், அது வந்து ஒரு சைக்கிள், காலங்கள் மாறும். இருந்தாலும் நம்மளை ஒரு நிலைமையில வச்சிருந்தாலும் அந்த நேரத்திலையும் கூட மண்டக்கணம் பிடிச்சி கொடுக்கறவன வேணான்னு சொல்றது, அல்லது இப்ப யார்கிட்டையாவது வாங்கிட்டு தடித்தமான வார்த்தைகளை பேசுவது, இந்த நிலைமை சில பேர் அப்படி பாக்கிறோம்ல. நியாயானி கொடுத்துற போறம்மா, அல்லது கொடுத்து முடிச்ச உடனே ஏதாவது பேசுவான். இந்த மாதிரி மனோநிலையில் உள்ளவர்களையும் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இவர்கள் மூன்று பேரையும் அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இமாம் புகாரி சொல்றாங்க, இஅத்தரல்லாஹு இலா இம்ரஇன், இது அதை விட தெளிவான ஹதீஸ். மேல அந்த மூணையும் சொன்னாங்க, அடுத்து தெளிவாவே சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில வருது, இஅத்தரல்லாஹு இலா இம்ரஇன், அல்லாஹ் ஒரு மனிதருடைய உதுரை, அவருடைய எக்ஸ்கியூஸ அல்லாஹ் ஏக்கிறது இல்ல, அல்லது அவருடைய எக்ஸ்கியூஸ் அவர் கேட்கறதையே அல்லாஹ் விரும்புறது இல்லை. ஏத்ததர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தையே கொடுக்கறது இல்ல அவருக்கு. ஒருத்தனுக்கு 60 ஆண்டு காலங்கள் அல்லாஹு தஆலா வாழுகிற பாக்கியத்தை உலகத்துல கொடுத்து எல்லா விதமான நியமத்துகளையும் கொடுத்து முடித்த பின்னால் நாளை கியாமத்துல வந்து நின்று, யாழ்லா இந்த விபச்சாரம் இது தெரியாம செஞ்சுட்டேன், இப்படி ஒரு செய்தி அல்லாஹு சொல்லுகிறான். 60 ஆண்டு காலம் வாழ்க்கை கொடுத்த பின்னாடியும் கூட அங்கு வந்து எத்திதார் அல்லாஹ்விடத்தில் எக்ஸ்கியூஸ் அல்லாஹு சுத்தமாக விரும்புவதில்லை அப்படின்ட்டு அந்த ஹதீஸு கீழே இந்த ஆயத்தை எழுதுறாங்க. அவலம் அம்மிருக்கும் இந்த ஆயத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவலம் அம்மிருக்கும் நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வயதை நான் உங்களுக்கு தரலையா, எவ்வளவு பெரிய காலம், 60 வருஷம், ஏதாவது ஒரு நாள், ஒரு 10 வருஷத்துல, 15 வருஷத்துல, 20 வருஷத்துல, ஏதாவது ஒரு நாள்ல ஒரு சிந்தனை வயப்பட்டு, யாழ்ல இவ்வளவு நியமத்துகளை நீ எனக்கு தந்திருக்கிய, இவ்வளவு பெரிய கொடுமையான பாவங்களை நான் செஞ்சிட்டேனேன்னு வாழ்க்கையில ஒரு நாள் கூட உனக்கு யோசிக்கிறதுக்கு தகுதி இல்லாம அல்லது அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போயிருச்சு. அப்சூஸ் கீபாத் அந்த எக்ஸ்கியூஸ் எனக்கு தேவையே இல்லை. அப்ப 60 ஆண்டு காலம் அவனை வாழ வைத்தது நான் வேஸ்டான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது இஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ஃபலாஹும் யதூபூன வலாஹும் யதஸக்கரூன். ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இரு முறையோ ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு ஆண்டிலையும் அவருடைய வாழ்க்கையில அவரவருக்கு உரிய சோதனைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை ஆட்டி பாக்குறான். அப்பனாலும் இவன் மன்னிப்பு கேட்டுருவானா, உலகம் எத்தக்கரோ அல்லாஹ் அப்பனாலும் அவன் நினைச்சு பார்த்துருவானாங்கிறதுக்கு தான் அந்த ரெண்டு சோதனையும் வருது. இவன் என்ன நினைச்சுக்கிறான், அது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் 30 இயர்ஸ் அல்லாஹ் என்ன என்ன செஞ்சிட முடியும், என் 30 ஆண்டு கால அனுபவத்தை நான் வச்சு எப்படி செதுக்க போறேன் பாருன்னு இவன் அதுல காணாமல் போகிறான். அந்த சோதனையில இவன் காணாம தான் போறானே வந்து அங்க ஒண்ணும் செதுக்க முடியல, இவன் செதுக்கப்படுகிறான். அப்ப அதனால சோதனை வருகிற போது பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹுவின் இடத்துல திரும்புங்கள். கடைசியாக இந்த ஹதீஸ்ல வருது, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், அல் முகீமு அல ஸினா கஅபிதி வதனின், இந்த நம்ம படிச்ச அந்த ஆயத்துக்கு தோதுவா, அல் முகீமு அல ஸினா, எவன் ஒருவன் அந்த விபச்சாரத்தில் அந்த போர்னிகேஷன்ல நிரந்தரமாக இருக்கிறானோ, கஅபிதி வதனின், அவன் சிலையை வழிபடுபவனை போன்றே. இவ்வளவு தெளிவா பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு சொன்ன அந்த ஹுருமத், அல்லாஹு காட்டிய அந்த ஹுருமத்தை எவன் ஒருவன் விட்டு விட்டானோ, இஸ்லாம் தடை செய்த பொருளில் அவன் முசிர்ருன் அலைஹி, அதிலே நிலையாக இருந்தால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தியவனை போன்று, அவன் மறுமையை நம்பாதவனை போன்று, அல்லாஹுவை நம்பாதவனை போன்று. அப்ப அதனால அவனுக்கும் அந்த ஸ்டாச்சூஸ வழிபடுறவங்களுக்கும் காபிருக்கும் முஷிரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை இந்த ஆயத்துல சொல்றான், நீங்கள் ஒரு விபச்சாரம் செய்கிற ஆண் ஒரு விபச்சாரியையோ அல்லது ஒரு முஷிரிக்கான பெண்ணையோ இணை வைக்கிற பெண்ணையோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும் என்று இந்த ஆயத்து பேசுகிறது என்று இதற்கு விளக்கம் எழுதுகிற அந்த பெருமக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். இதோடு முடிஞ்சா அப்படின்னு சொன்னா இல்ல, இது விஷயத்தில் இன்னும் சில விஷயங்களை இதனுடைய ஆணி வேர்களை குறித்தும், அது மாதிரி இந்த விபச்சாரத்தின் பக்கம் ஒரு மனிதன் போவதற்கு எந்தெந்த சிந்தனைகள் உண்டு என்பதை குறித்தும், அதை அந்த நோயை தடை செய்வதற்கான மருந்துகளை குறித்தும் இந்த சூரா முழுக்க முழுக்க பேசுகிறது. அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச் த சூரா ஆஃப் நூர் டு யுவர் டாட்டர்ஸ் பர்டிகுலர்லி ஸ்பெஷல்லி. உங்களுடைய பெண்மக்களை கூப்பிட்டு அமர வைத்து இந்த சூராவை கிளாஸா நடத்துங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நோயும் தெரிஞ்சிருச்சு மருந்தும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள், உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்வீர்கள். எந்த மனிதனும் தான் அழிய வேண்டும் என்று ஒரு காலமும் நினைக்க மாட்டான். சிகரெட் குடிக்கிறவன் கூட இன்னைக்கு அந்த இதுல படம் போட்டு வச்சிருக்கான், நான் செத்து போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு எவனும் சிகரெட் குடிக்கிறது. இப்போதைக்கு சுகமா இருக்கு, அது சுகம், மனம் காட்டுக்கிற சுகம். இல்ல இப்ப நீங்க செத்து போயிருவீங்க, நீ இன்னைக்கு செத்து போயிருவாடா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதை செய்ய மாட்டான் இயற்கை. சேஃப்கார்டு யுவர் செல்ஃப், உங்களை பாதுகாப்பதில், தனி மனிதர்களை உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதில் என்ன வழி அப்படிங்கிறத இந்த சூரா மிக அழகாக காட்டி தருகிறது. இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, ஹைதராபாத்லேருந்து வந்தாச்சு, 3 வாரம் அங்கே போயிருக்கிறது. நிறைய பேர் துவா செஞ்சாங்க, உங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன் தப்சீர் வரலை அப்படின்னு கேட்டாங்க. அதை எவ்வளோ பிரியமா இந்த தப்சீரின் மீது அல்லாஹ்வினுடைய அந்த வசனங்களை கேட்கணும், புரியணும், அமல் செய்யணும், வாழ்க்கையில் இது இந்த குர்ஆன் நம்மளோடு ஒன்றாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த கேள்வி கேட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கட்டும். உங்கள்லேருந்தும் பல பேர் இது நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு எல்லாத்தையும் விட உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதை விட மேலே ஒரு படி நிலை எனக்கும் மனோநிலை, இந்த வாய்ப்பு இல்லையே தப்சீருடைய நிலைமை நடக்கலையேன்னு மனசு வருத்தப்பட்டுட்டு தான் அங்கே இருந்தேன். அப்படியும் கூட அங்கே ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, தமிழ் நிகழ்ச்சி, அதில் போய் பேசிட்டு வந்தேன். இதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தேன், ஆனால் அது வீடியோ எடுப்பதற்குரிய இது பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அங்கே கிடைக்கல. ஆகவே அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ அந்த குர்ஆனுடைய அந்த சிந்தனைகளை அடுத்த வாரம் வரையும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடிவு வரையும் நம்முடைய மௌத்து வரையும் அந்த சிந்தனைகளை நம்முடைய இதயத்திலும் நம்முடைய மனதிலும் பதித்து அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுக்கு பிரியமான அந்த அடியாராக இந்த உலகத்தில் நடந்து நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை நம் அத்துணை பேருக்கும் வெற்றிகரமாக அமைவதற்கும், இந்த இஸ்லாத்தை கொண்டு இந்த குர்ஆனை கொண்டு இந்த நாட்டில் வாழுகிற அந்த மக்களுக்கும் அவர்களுடைய இதயத்தில் ஒளியேற்றுகிற அந்த நல்ல பொறுப்பை அறிந்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய முஸ்லீம்களை ஆக்கி தருவானாக. யாரெல்லாம் எந்த ஒரு விலை மதிப்பற்ற இந்த குர்ஆனை அறிவை கருத்தை தந்திருக்கிறாயோ இன்றைக்குரிய இந்த பாராளுமன்றங்களுக்கும் இந்த உயர்நீதிமன்றங்களுக்கும் அதில் ஆளுமை செலுத்துகிற அந்த மாட்சிமை தங்கிய அந்த மனிதர்களுக்கும் இந்த குர்ஆனுடைய ஒளியை கொண்டு யாரெல்லாம் அவருடைய இதயத்தை நீ ஒளிப்படுத்துவாயாக, அவர்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக, யாரெல்லாம் அவர்களை கொண்டு உலகத்திலே ஹிதாயத்தை அடைவதற்குரிய காரணகர்த்தாக்களாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் இந்த குர்ஆனுடைய இல்முகள் இஸ்லாத்தினுடைய அறிவுகள் அவர்களுடைய மண்டைகளில் அவர்களுடைய இதயங்களில் ஏறாது என்று சொன்னால் யாரெல்லாம் அவர்களை கலட்டி வீசிவிட்டு இந்த நல்ல சிந்தனைகளை எந்த மனங்கள் ஏற்றுக்கொள்ளுமோ அதை பரப்புமோ அப்படிப்பட்ட நல்ல இதயங்களை யாரெல்லாம் அந்த இடத்திற்கு நீயே கொண்டு வருவாயாக. எல்லாக கொண்டு வருவதற்கு முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்தவன் உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ரப்பே நாயனே. ஆகவே இந்த இஸ்லாமிய அறிவுகளை பொதிந்த அந்த மக்களை கொண்டு உலகம் முழுக்க இந்த தாவா குர்ஆனுடைய சிந்தனை பரவுகிற அந்த நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் உலக முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் ஈடேற்றமாக நீயே ஆக்கி தருவாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா மக்கான சாலிஹம் வா அஸ்லிஹ் லனா மக்கான ஃபாஸிதா வா ஆக்கிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.